ఆల్ గురిసి ఆల్ గురిసి శ్రీ గౌరంగా ఆల్ గురిసి
శ్రీమద్ భాగవతం 9వ స్కందం 10వ అధ్యాయం భగవాన్ శ్రీ రామచంద్రుని లీలగల్ పదం 16. ఓం నమో భగవతే వాసుదేవాయ. ఓం నమో భగవతే వాసుదేవాయ. వాసుదేవాయ. నారాయణ నమస్కృత్య నరం చైవ నరోత్తమ దేవీ సరస్వతీ వ్యాస తదోజయ ఉదిరే నశ్చ ప్రాయేషు అభద్రేషు నిత్యం భాగవత సేవయా భగవతి ఉత్తమ శ్లోకే భక్తి భవతి నైశికీ. దత్తోదదో రఘుపతిర్ దత్వోదో రఘుపతిర్ వివిధాత్రి కూడై వివిధాత్రి కూడై సేదుం కవింద్ర కంపిత సేదుం కవింద్ర కంపిత పూర్వాంగై పూర్వాంగై సుగ్రీవ నీల హనుమత్ ప్రముఖై అనికై లంగాం విభీషణ దృశావిష అగ్రదత్తాం దత్తోదదో రఘుపతి వివిధాత్రికూడై సేదుం కవీంద్రకర కంబిద పూర్వాంగై సుగ్రీవ నీల హనుమత్ ప్రముఖైరనీగై లంగా విభీష్ణ దృశా విశాఖ్ర దత్తోదో రఘుపతిర్వివిధాత్రికూడై సేదుం కవీంద్రకర గంభీర పూర్వాంగై సుగ్రీవ నీల హనుమత్ ప్రముఖైరనీకై శంకా విభీష్ణ దృశా విశత అగ్రదత్త. படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், சக்தி வாய்ந்த வானரங்களால் பெயர்த்தெடுக்கப்பட்ட மரம் செடி கொடிகளை கொண்ட மலை சிகரங்களை சமுத்திர நீரில் எரிந்ததன் மூலம் சமுத்திரத்தில் ஒரு பாலைவனத்தை ஒரு பாலத்தை கட்டிய பின் பகவான் ராமச்சந்திரர் சீதாதேவியை ராவணனிலிருந்து சிறை மீட்பதற்காக லங்கைக்கு சென்றார். ராவணனின் தம்பியான விபீஷணன் வழிகாட்ட சுக்ரீவன் நீலன் மற்றும் ஹனுமான் ஆகியோரின் தலைமையிலான வானர வீரர்களுடன் ஹனுமானால் முன்பே எரிக்கப்பட்டிருந்த லங்கைக்குள் பகவான் பிரவேசித்தார். பொருளுரை: மரம் செடி கொடிகளை கொண்ட பெரும் மலை சிகரங்கள் வானர வீரர்களால் பெயர்த்தெடுக்கப்பட்டு சமுத்திரத்தில் வீசப்பட்டன. பகவானின் பரம ஆணையினால் அவை மிதக்க ஆரம்பித்தன. பகவானின் பரம ஆணைப்படி பிரம்மாண்டமான பல கிரகங்கள் பஞ்சு சுருள்கள் போல ஆகாயத்தில் மிதக்கின்றன. இது சாத்தியமானால் மலை சிகரங்கள் நீரில் மிதப்பது ஏன் சாத்தியமாக கூடாது? மலை சிகரங்கள் நீரில் மிதப்பது ஏன் சாத்தியமாக கூடாது? இதற்குத்தான் பகவானின் சர்வ சக்தி என்று பெயர். பகவான் ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல என்பதால் எதையும் அவரால் செய்ய முடியும். மயாதக்ஷேன பிரகிருதி சுயதே சகராச்சரம், அதாவது அவரது ஆணையின் கீழ்தான் இந்த ஜட இயற்கை இந்த பிரகிருதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கொப்பான தகவல் பிரம்மசமிதியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி இயங்குகிறது என்பதையும் சூரியன் எப்படி பரமபுருஷரின் ஆணைப்படி அசைகிறது என்பதையும் பிரம்ம சங்கீதியில் விவரிக்கிறது. ஆகையால் வானர வீரர்களின் உதவியுடன் இந்து மகா சமுத்திரத்தில் பகவான் ராமச்சந்திரர் ஒரு பாலத்தை கட்டியதில் சிறிது ஆச்சரியம் இல்லை. பகவான் ராமச்சந்திரரின் பெயரையும் புகழையும் அது நிரந்தரமாக காப்பாற்றி வந்துள்ளது, அதுதான் ஆச்சரியம். ஓம் தத்தத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்துரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் சாரிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப வதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபாம் சகிருஜாதம் சககணா ரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககணலலிதா ஸ்ரீ விசாகம் ச. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநி விநாமினே நமாச்சாரிய பாதானிதா கிருபப்ரதாயினே கௌரகததாமதாய ஹரக்ராமதாரிணே. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநி விநாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நேவிசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. விதரசி திக்ஸுரநேதி கபாதி கமனீயம் தசமுக மௌலி பலிம் ரமணீயம் கேசவதேதா ராம சரீரா ஜாய் ஜகதீஷ ஹரே ஜாய் ஜகதீஷ ஹரே ஜாய் ஜகதீஷ ஹரே ஹரே. நேற்றுக்கு ராமாயண உபன்யாசத்துல நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னு யாராவது சொல்ல முடியுமா? என்னெல்லாம் யாரை பத்திலாம் நேற்று உபன்யாசத்துல பேசணும் ஒரு சின்னதா அதை பார்த்துட்டு அப்புறம் போனா நல்லா இருக்கும். நேற்று ராமாயணத்துடைய மகாத்மியத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? அது ஓகே, அது கதை. நம்ம அந்த கதையில ராமாயணத்துடைய சரித்திரத்திலிருந்து நேற்று என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முதல் நாள் ராமாயண உபன்யாசத்துல வால்மீகி மகரிஷியோடைய மகாத்மியம், அப்புறம் ராம நாமத்துடைய மகாத்மியம், தசரதர் கௌசல்யா சுமந்திரன் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அயோத்தியா காண்டத்துல இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ரிஷ்யசிங்கருடைய தபோ வலிமை இதோடைய மகாத்மியம் எல்லாம் தெரிஞ்சிட்டோம். அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ராம நாமத்தை எப்பவுமே உச்சரிக்கணும், ராமர் மேல அன்பை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி பக்தர்கள்லாம் ராமருக்கு எந்த அளவுக்கு சேவை பண்ணிருக்காங்க தெரிஞ்சிடும். இப்ப நேத்து யாரெல்லாம் அந்த மாதிரி உதாரணமா பார்த்தோம்? குகன், குகன் ஒரு நிஷாட குலத்துல பிறந்த ஒரு சாதாரண வேடன் வேட்டுவன். ஆனா ராமர் குகன்ட்ட என்ன சொன்னார்? உன்னோடு ஐவரானும் குகா, நான் தசரதற்கு நாங்க நான்கு குமாரர்கள், உம்மோடு நாம் ஐவரானோம்னு. குகனை ஐந்தாவது சகோதரனா ராமர் ஏத்துண்டார். குகனுக்கு ராமர் மேல அவ்வளவு அன்பு வெளிப்படுத்தினார். சாதாரண ஒரு வேட குலத்துல பிறந்தவருக்கு கூட ராமர் வந்து கருணையோட அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்தார். அப்படி குகனுடைய மகாத்மியம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜட்டாயு, ஜட்டாயு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். ராமருடைய சேவைக்காக சீதா பாட்டியை ராவணன் இருந்து மீட்கிறதுக்காக ஜட்டாயு தன்னுடைய உயிரை கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் போராடினார். அந்த ராவண ஜட்டாயு யுத்தத்தில் ஜட்டாயு ஜெயித்தாரா தோத்தாரா? தோத்துட்டார். ஆனா உண்மையில ஜட்டாயு தோக்கல, ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சாரு? தன்னுடைய உயிரை கொடுத்து ராமருடைய நித்தியமான சேவகன் இன்றளவுக்கும் காலத்துல பேசுகின்ற அளவுக்கு ஜடாயு உன்னதமான பக்தரான. ராவன் கூட யுத்தம் செய்து ஜடாயுனால ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். சீதையும் சொன்னாங்க, ஜடாயு வேண்டா நீ போயிடு, இந்த அசுர ராட்சசன் நான் கொன்னுடுவான். ஆனா ஜடாயு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். இன்றும் ராமாயணம் இருக்கிற வரைக்கும் ஜடாயுடைய புகழ் இருக்கு. அந்த மாதிரி ராமரே அந்த ஜடாயுக்கு ஈமஸ்தனங்கள் எல்லாம் செய்தார். அதுக்கப்புறம் சபரி மாதா. சபரி ஒரு சாதாரண பனிப்பெண், அவங்க ஒண்ணு பெரிய தபஸ்வி ஒன்றும் கிடையாது. அந்த சபரி ராமர் இன்றைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரான்னு வலி மேல விழி வைத்து காத்துருந்தாங்க. ஓரொரு நாளும் தினமும் ஆசிரமத்தை அழகான மலர்களால் அலங்கரிக்கிறது, கோலம் போடுறது, சாணம் போட்டு மெழுகிறது, புதிதான பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்து வச்சு ராமர் இன்னைக்கு வரமாட்டாரா இன்னைக்கு பல வருஷங்கள் காத்துருந்தாங்க சபரி ராமருடைய வருகைக்காக. அப்படி ராமருக்கு வந்து பழத்தை புசிச்சு பார்த்து கொடுத்தாங்களா சபரி, இந்த நல்ல பழமா இருக்குமா ராமனுக்கு கொடுக்கலாமான்னு எச்சில் பண்ணி கொடுத்தாங்க. அதையும் ராமர் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டார். அப்படி சபரி கூட அன்பு பரிமாற்றம் செய்தார். அதுக்கப்புறம் அகல்யை மோட்சம், அகல்யாவுக்கும் கௌதம ரிஷிக்கும் ராமர் தர்சனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில ஒன்று மிஸ் ஆகுது, முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டீங்க இடையில. நேற்று உபன்யாசத்துல முக்கியமான ஒரு ஆள், எப்படி ஜடாயு ரொம்ப முக்கியமோ, எப்படி சபரி மாதாவுடைய கதையை படிச்சுமோ அதே மாதிரி இன்னொரு நபர் அனுமான பத்தி வரவே இல்லை. மாரீச்சனுக்கு ராமர் மேல பயம் கலந்த ஒரு மரியாதை தான் இருந்தது, இன்னும் புரியாத அன்பு பத்தியும் கிடையாது. முக்கியமான கதை நேத்து அவருடையதுதான். இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல விடி விடி ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம யாருன்னு கேட்டா சித்தப்பான் யார சொன்னாங்க? பரதன். பரத சக்கரவர்த்தி பரதன் நினைச்சிருந்து அயோத்தியால சக்கரவர்த்தியா இருந்திருக்கலாம். தன்னுடைய அம்மாவுடைய விருப்பத்துக்கு இணங்கி பரதன் மட்டும் கைகளுடைய விருப்பத்துக்கு இணங்கி இருந்தா அவன் அயோத்தியால சக்கரவர்த்தியா இருந்திருக்க முடியும். ஆனா பரதன் என்ன சொன்னாரு? ராமர் இல்லாத அயோத்தியால ஒரு க்ஷணம் கூட நான் வாழ மாட்டேன்னு சொன்னார். ராமர் திரும்பி வந்தாதான் அயோத்தியால உள்ளே நுழைவேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் அயோத்தியாவே எனக்கு வேண்டாம், ராமர் எங்க இருக்காரோ அதுதான் எனக்கு அயோத்தியான்னு சொல்லி பரதன் புறப்பட்டார். அவ்வளவு பேரும் பரதன் மேல சந்தேகப்பட்டாங்க. கௌசல்யா, சுமித்ரா, சுமந்திரன், வசிஷ்ட, பாரத்வாஜ ரிஷி, குகன், எல்லோரும், ஈவன் ஏன் லக்ஷ்மணன் கூட, லக்ஷ்மணன் கூட பரதன் மேல சந்தேகப்பட்டார். ஆனா பரதன் அவ்வளவு பேர் பரதனுடைய இதயத்தை காயப்படுத்தினாங்க. ஆனா பரதன் ரொம்ப பொறுமையா, ரொம்ப அந்யோன்யம், ரொம்ப என்ன சொல்றதுன்னா தன்னுடைய வேதனை எல்லாம் வெளிப்படுத்தி ராமருக்கு தன் மேல உண்மையாலுமே அன்பு இருக்குங்கிறத பரதன் நிலைநாட்டின. ராமர் இல்லாம அயோத்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அயோத்தியாவிலிருந்து அந்த தண்டகாரண்ய வனத்துக்கு பாதையை ரோடே போட்டாராம் பரதன் அந்த காலத்துல. எப்படி பரதனுடைய மகாத்மியம், பரதன் எப்படி வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அயோத்தியாவிலிருந்து ராமரை கூட்டின்னு வரதுக்கு ஒட்டுமொத்த பிரஜைகளும் படைகளும் குதிரைகள் யானைகள் எல்லா இளவரச எல்லா ராணிகளும் வசிஷ்டர் உட்பட எல்லாரும் போயிருந்தாங்க அந்த ராமருடைய வனவாசனுடைய கூடிய இடத்துக்கு, தண்டகாரண்யவனம். ஆனா ராமர் ரொம்ப உறுதியா சொல்லிட்டார், நான் திரும்ப வரமாட்டேன். கடைசியில பரதன் என்ன செய்தார்? நானும் போமாட்டேன், இங்கே இருந்து என் உடலை விட்டுடுவேன்னு சொன்னாரு. கடைசியில ராமர் எப்படியோ அவர் சமாதானப்படுத்தினார். கடைசியா உங்களுடைய பாதையை கொடுங்க, உங்க பாதையை தான் அயோத்தியாவில் ஆட்சி செய்யும். ராமா உங்க பாதையை தான் நான் உங்க பாதைக்கு சேவனா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பரதன் ராமருடைய பாதையை வாங்கிட்டு வந்தார். தன்னுடைய தலையில எடுத்துட்டு வந்து அயோத்தியாவோட சிம்மாசனத்துல வச்சு தினமும் அதுக்கு பூஜை செய்தார். என்ன நடந்தாலும் அந்த பாதையிட்ட அந்த விவரங்களை சொல்லுவார். அயோத்தியாவுக்கு வெளியில அவர் எப்படி வாழ்ந்தார் பரதன், ராமரை போலே மர ஊறு தரிச்சு ஜட்டாமுடி வச்சு கிழங்குகளையும் பழங்களையும் ஒரு குழியை தோண்டி அதில் வாழ்ந்தார். கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு எப்படி பரதன் அந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சிருந்தார். அதுக்கப்புறம் பரதன் எல்லாரையும் ராமர் வந்து அவங்களை எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டு அவர் அங்கிருந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். அதுக்கப்புறம் அகஸ்திய மகரிஷியோடைய மகிமைகளை பற்றி படித்தோம். அதெல்லாமே ஆரண்ய காண்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் சபரியை சந்திச்சதப்பதான் சபரி சொன்னாங்க, நீங்க போய் அச்சிரி சபரியை சந்திக்க சொல்லி யார் சொல்லுவாங்க? ராமலட்சுமணன் கபந்தன் ஒரு அசுரன் இருப்பார். அந்த கபந்தன் அசுரன் எப்படி இருந்தார்? ரெண்டு கையும் பால மாறி பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், ஒரு பெரிய வயிறு இருக்கும், வயிறுக்கு நடுவில் ஒரு வாய் இருக்கும், அந்த வாய்க்கு மேல ரெண்டு கண் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விகாரமான ராட்சசன் கபந்தன். அவன் வந்து தேவர் குபேரனுடைய சாபத்தினால அவன் அந்த மாதிரி ஒரு உடலை பெற்றிருந்தான். இந்தர்னால தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கபந்தனுக்கு ராமர் மோட்சம் கொடுத்தார், அவனை விடுவிச்சார் அந்த ரூபத்திலிருந்து. அப்பதான் கபந்தன் சொன்னார், ராமா இங்க பக்கத்துல கிஷ்கிந்த ரிஷ்யமுக பர்வதம் இருக்கு, அங்க சுக்ரீவன் இருக்கார், அவர் கூட நீ நட்பு வச்சுக்கன்னு சொன்னார். ராமர் கபன் போற வழியில நீங்க அங்க சபரின்னு ஒரு மாதாஜி ஒரு தபஸ்வி இருப்பாங்க, அவங்களை நீங்க நிராகரிச்சாருங்க, உங்களுக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காங்க, அவங்களையும் நீங்க பாத்துட்டு போங்க. அப்பதான் ராமர் அங்கிருந்து கபந்தனுக்கு மோட்சம் கொடுத்துட்டு அங்கிருந்து சபரியோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. சபரிக்கும் மோட்சம் கொடுத்துட்டு சபரி ராமருக்கு ரொம்ப அற்புதமா சேவைகள்லாம் பண்ணி ராமர் முன்னாடியே தன்னுடைய உடலை தபஸ்ல உட்காந்து அந்த உடல் எரிந்து போக அவருடைய ஆத்மா அப்படியே வைகுண்டம் போயிடுச்சு. அப்படி சபரி வைகுண்டம் புறப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ராமர் ரிஷ்யமுக பர்வதத்துக்குள்ள நுழைஞ்சார். சுக்ரீவனுக்கு சந்தேகமா இருந்தது, இவங்க வாலியோட ஆட்களா இருக்குமோன்னு. அப்புறம் வாலியோட பராக்கிரம செயல்கள்லாம் பார்த்தோம். வாலியோட பராக்கிரம செயல்கள், துந்துபிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்தது, அப்புறம் மாயங்கிற ஒரு அசுரனை வதம் செய்ததெல்லாம் வாலியோட பராக்கிரம செயல்களை பார்த்தோம். சுக்ரீவனை ராமர் முதல்ல சந்திச்சப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு ஏற்பட்டது. ராமரும் அவருக்கு வாக்கு கொடுத்தார், நான் வாலியை வதம் செய்வேன். சுக்ரீவனும் ராமருக்கு வாக்கு கொடுத்தா, நான் சீதை பிராட்டியை பீட்டு தருவேன். அப்ப ராமர் சொல்வார், சுக்ரீவா உன்னோடு நாம் அறுவரானோம். ஏற்கனவே ஐந்தாவது சகோதரன் யாரு? முகன். ஆறாவது சகோதரனா சுக்ரீவனை ஏத்துக்கிட்டார் ராமர். பாருங்க, ஒரு வானரத்தை கூட தன்னுடைய சகோதரனா ஏத்துக்கிட்டார். எவ்வளவு ஒரு கருணை வாய்ந்த நம்ம எல்லாம் மனுஷங்க. ஒரு வானரங்கள், ஒரு பருந்து, ஒரு வானரம், ஒரு பருந்து, ஒரு நீச்ச குளத்துல பிறந்த ஒரு பெண்மணி, நீச்ச குளத்துல பிறந்த ஒரு குகன், இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ராமர் மேல அன்பு செய்து ராமருடைய கருணைக்கு ஈடு என்ன சொல்றது, கருணைக்கு பாத்திரமானாங்க. அப்போ நம்மளும் ராமர் மேல அன்பு செய்தா எப்படி நம்மளை ராமர் விளக்குவார்? ஒருபோதும் விளக்க மாட்டார். அதனால ராமர் தான் நமக்கு உயிரா இருக்கும். ராமர் அடையிறதுக்கு நம்முடைய இந்த பிறவியில எப்படியாவது ராமர்கிட்ட திரும்ப போறதுக்கு நம்ம ஓரொருத்தர் முயற்சிக்கும். அப்படி வந்து சுக்ரீவனை பார்த்துனா, ராமா சுக்ரீவா இன்னோடு நாம் அறுவரானோம். ஏற்கனவே எங்களுக்கு எங்களுடைய தந்தைக்கு நான்கு புதல்வர்கள், குகன் ஐந்தாவது புதல்வன், நீ ஆறாவது புதல்வன். சுக்ரீவன் அப்படியே ராமருடைய பாதத்தில் வந்து கதறி அழுதார். இன்னும் ஒரு கருணை வாய்ந்தவர். அப்படியே அவருடைய கண்கள் இருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே அவர் ராமரை அபிஷேகம் செய்தார், அவருடைய பாதங்களை, திருப்பாதங்களை. அதுக்கப்புறம் நம்ம நேற்று உபன்யாசத்துல எப்படி ராமர் வாலியை மறைந்திருந்து வதம் செய்தார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ராமர் வாலியை வதம் செய்ததுக்கு அப்புறம் சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார். அங்கதன் வாலியோட புத்திரன் அங்கதன் அவருக்கு மந்திரி ஆக்கினார். அப்ப நான்கு மாதம் மழைக்காலம். அந்த மழைக்காலத்துல காட்டுல எங்கேயுமே போக முடியாது, சீதையை தேடுறதுக்கு ரொம்ப கடினம் அது. அப்ப சுக்ரீவன் வாக்கு கொடுத்திருந்தாரு, மழைக்காலம் முடிந்ததுக்கு அப்புறம் சீதையை மீட்டு கொடுக்கிறேன், சீதையை தேடுறதுக்கு என்னுடைய சேனைகளை அனுப்புவேன். ராமரும் ஒரு குகையில தங்கி இருக்கார். நான்கு மாதங்களுக்கு சீதையோட நினைவிலே கழிச்சார். என்னைக்கு நம்ம சீதையை கண்டுபிடிக்க போறோம், என்னைக்கு பார்க்க போறோம், சீதையை எங்க இருக்க, எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருக்கா, ஒண்ணுமே தெரியாம ராமர் அவங்க பிரிவிலே வருந்தின் இருந்தார். லக்ஷ்மணன் ராமரை சமாதானப்படுத்தின், ரெண்டு பேருமே சீதையோட நினைவுல காலத்தை கழிக்கிறாங்க. நான்கு மாதம், நான்கு மாதம் கழிந்தது. சுக்ரீவன் இருந்து எந்த செய்தியுமே வரல. சுக்ரீவனுக்கு என்ன ஆயிடும்னா, அவன் கிஷ்கிந்தாவுக்கு சக்கரவர்த்தி ஆன உடனே நல்ல மதுபானம் எல்லாம் குடிச்சு பெண்களோட தன்னுடைய நிலை மறந்து போயிடுவான். அவன் ராமருக்கு கொடுத்த வாக்குறுதி மறந்துடுவான், அவனுடைய நிலை நிறுந்து வீழ்ந்துடுவான் அறியாமையினால். போதைங்கிற மயக்கத்தில் அவன் அடிமையாக. அப்போ அங்கதன் வந்து சொல்றாரு சுக்ரீவன்ட்ட, இந்த மாதிரி நம்ம ராமருக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், நான்கு மாத காலம் முடிஞ்சது, மழைக்காலம் முடிஞ்சது, ராமர் நம்முடைய வருகை காத்திருப்பார், நம்ம போய் உடனே சீதையை தேர்தல் உதவி செய்ய வேண்டாமா? அந்த போதையில சுக்ரீவன் காதல ஒண்ணுமே விழுல. அனுமான் வந்து சொல்றார், அங்கதன் வந்து சொல்றார், தாரா வந்து சொல்றார், யாரு வந்து சொன்னாலும் சுக்ரீவன் நினைவு. கடைசியில் இவங்கெல்லாம் எப்படியோ கூச்சல்லாம் போட்டு எல்லா வாணர்களும் சேர்ந்து அவனுடைய போதையிலிருந்து அவனை விடுவிச்சாங்க. பெண்களோடையும் மதுவோடையும் அந்த கிஷ்கிந்தாவுடைய அரியணையில் அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான் இன்பம். கடைசியில் சுக்ரீவனுக்கு நினைவு வந்தது. வந்த உடனே சொன்னான், உடனே இந்த சுத்து வட்டாரத்துல எல்லா வானரங்களையும் 15 தினத்துக்குள்ள இங்க வர சொல்லணும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானரங்கள் குரங்குகள், இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சுக்ரீவன் தன்னுடைய வானர தலைவர்களுக்கெல்லாம் கட்டளை பிறப்பித்த. அப்ப அவங்க எல்லாம் வானரங்களை வர சொல்றதுக்காக பல திசையில போனாங்க. திரும்பவும் சுக்ரீவன் பெண்களோடையும் மதுவரையும் அப்படியே லைசி போடுவாங்க. அப்ப ராமர் காத்துட்டு இருக்காரு சுக்ரீவனுடைய வருகைக்காக. சுக்ரீவன் வரவே இல்லை. கடைசியில் ராமர் லட்சுமணிட்ட சொன்னார், லட்சுமணா சுக்ரீவன் என்னன்னாரு தெரியல, நமக்கு வாக்கு கொடுத்தாரு சீதையை மீட்டு தருவேன்னு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அவர் போய் பார்க்கணுமே, அவர் இங்க வர அவர் கூட நான் பார்க்கணும், சீக்கிரமா சீதையை தேடுறதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும். ஏற்கனவே 4 மாதங்கள் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு, சீதையை பார்க்க முடியல, சீதையை தேடும் 4 மாதம் மலையில நம்ம எங்கேயுமே போக முடியல. ராமர் சொல்லும் போது லட்சுமணனுக்கு பயங்கரமான கோபம் வந்து அவருடைய கண்கள்லாம் செவந்தது. லட்சுமணோட கண்ணெல்லாம் செவந்து அவன் பயங்கரமான கோபம் வந்து தன்னுடைய அம்பு வில்லு தன்னுடைய உடைவாள்லாம் எடுத்துக்கிட்டான் லட்சுமணன். ராமர்ட்ட சொன்னா, ராமா நான் இப்பவே சுக்ரீவன்ட்ட போறேன், அவன் வந்து நமக்கு கொடுத்த வாக மீறிட்டான், அவன் நான் வந்து அவனை நான் வதம் செய்ய போறேன், அவனை கொண்டுட்டு யார் உனக்கு எதிராக வந்தாலும் எல்லாத்தையும் நான் கொண்டுடுவேன். அப்ப ராமர் சொல்லுவார், லட்சுமணா கோவப்படக்கூடாது, கோபம் என்னைக்குமே நமக்கு வந்து அவர் நல்லது கிடையாது, முதல்ல சுக்ரீவன்ட்ட அன்பா பேசுவோம், அவர் எங்கிட்ட வர சொல்லு, அப்படி வரல அவர் நமக்கு உதவி செய்யலன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யறதோ பார்க்கும் அப்படின்னு சமாதானப்படுத்தி லட்சுமணனுடைய கோபத்தை குறைச்சி ராமர் அனுப்புறார். லட்சுமணன் நடந்து வர்றார். அப்படி லட்சுமணன் நடந்து வரும்போது அந்த தண்டகாரண்ய வனத்துல லட்சுமணன் ரொம்ப கோபாவேசமா வராரு. ராமர் சொல்லி ஓரளவுக்கு தான் அவர் கோபம் தணிஞ்சிருக்கு, இன்னும் அவர் கண்கள் அந்த சினம் தணியல. இந்த சுக்ரீவனுக்கு என்ன ஒரு கர்வம் இருந்தா ராமனுக்கு கொடுத்த வாக்கையும் மீறி அவன் இன்னும் வந்து சந்திக்காம இருப்பான் அப்படிங்கிற பயங்கரமான கோபாவேசத்தோட லட்சுமணன் தன்னுடைய வில்லையை மேந்தி அந்த கானகத்துல நடந்து வரார். அப்படி லட்சுமணன் நடந்து வரும்போது அவர் வைக்கக்கூடிய ஓரொரு அடியும் பக்கத்தில் உள்ள சால மரங்கள் அப்படி வேரோட சரிஞ்சு விழுகுது. அந்த கானகத்தில் உள்ள விலங்குகள் இங்கே அங்கேயும் பயந்து ஓடுது. லட்சுமணனை பார்த்து அவர் கிஷ்கிந்தையுடைய நகரத்துக்குள்ள நுழைஞ்சார். அந்த வானரங்கள்லாம் நகரத்துக்கு பாதுகாப்பு ஆயுதங்களை ஏந்தி நின்று இருந்தது. அது அது வந்து லட்சுமணனை பார்த்த உடனே லட்சுமணன் கோபாவேசமா வராருன்னு தெரிஞ்சவனே அதுக்கெல்லாம் தன் அஸ்திரங்களை எடுத்துட்டு லட்சுமணன் அமதா தாக்க வந்துருவாரோ பயந்து இங்க அங்கி ஓடுனாங்களாம். சுக்ரீவனுடைய வானரங்கள்லாம் லட்சுமணனுடைய கோபத்துக்கு பயந்து இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க மரத்துக்கு மரம் தாவறாங்க. ஒரே பதட்டம். நேரா சுக்ரீவனுடைய அரண்மனைக்கு பக்கம் வந்தார் லட்சுமணன். சரி, அங்கதன் வந்தார், ஹனுமான் வந்தார், சொன்னார் சுக்ரீவன் ராமருக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றல, ராமர் சுக்ரீவனுடைய வருகைக்காக காத்திருந்திருக்கார், நான் சுக்ரீவனை உடனே சந்திக்கணும், லட்சுமணன் கோபமா வந்திருக்காருங்கிறத புரிஞ்சுன்றாங்க. யாருனாலையும் லட்சுமணன் சமாதானப்படுத்த முடியல, அவருக்கு ரொம்ப கோபமா இருந்து ராமர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அங்க பேசிட்டு இருக்காரு, இல்லாட்டி அவருடைய அஸ்தம் தான் அங்க பேசும். உடனே ஹனுமான் அங்கதன்லாம் போய் சுக்ரீவனை எழுப்புறார். சுக்ரீவன் எழுப்பவே முடியல. உடனே தாரா வந்தான். தாரா ஒரு பெண்ணா இருந்ததுனால லட்சுமண அவர் முகத்தையே பார்க்கல. தாரா வந்து சுக்ரீவன்ட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னுடைய கணவர் ஒரு வானரம் தானே. ஏன்னா தாரா ரொம்ப அழகா சொல்வாரா லட்சுமணன்ட்ட, பெரிய பெரிய யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் கூட தன்னுடைய தபத்திலிருந்து வீழ்ந்துடுறாங்க பெண்களோட அழகிலையும் போதையிலையும் மயங்கி. அப்படி இருக்கும் நாங்கெல்லாம் ஒரு வானரம், நாங்க வீழ்றதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே, நீங்க எங்களை மன்னிக்கணும்னு சொன்னாங்க தாரா. சுக்ரீவனுடைய இடத்திலிருந்து தாரா சுக்ரீவனுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. லட்சுமணன் அவர் பெண்ணா போயிட்டதுனால முகத்தை கூட பார்க்காம அப்படியே அமைதியா இருந்த தாரா லட்சுமணனுக்கு சாப்பிட்றதுக்காக பழங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப லட்சுமணன் ரொம்ப அழகா சொல்லுவார். லட்சுமணன் என்ன சொல்வார்னா, அது ஒரு அழகான ஒரு செய்யுள், பரமனுண்ட எச்சிலை நான் நொச்சினேன், அப்படி இல்லைன்னா அது வந்து நாயுண்ட எச்சில்னு சொல்லுவாராம். பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை மட்டுமே நான் சாப்பிடுவேன், அப்படி இல்லை அது நாய் சாப்பிட்ட சாப்பாடு அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னான். அந்த அளவுக்கு பரதனுக்கு வந்து பகவானுடைய பிரசாதம் தான் முக்கியம், எதுவுமே தேவையில்லை, ராமர் உண்ட பிரசாதத்துடைய மீதியை தான் பரதன் உட்கொண்டார். அப்படி லட்சுமணன் சொல்றாரு, நான் பகவான் ராமர் அவருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை தவிர நான் வேறேதையும் சாப்பிட்டதில்லை, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. உடனே தாரா வந்து சுக்ரீவன்ட்ட போனான். அவன் எப்படியோ அவனை வந்து தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தான். சுக்ரீவனுக்கு ஒரே பயம் வந்துச்சு. தன்னுடைய இதை நிதானப்படுத்திட்டு வந்து லட்சுமணனுடைய காலில் விழுந்து சரணடைஞ்சார். லட்சுமணா என்னை மன்னிச்சுட்டு, நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன், கட்டாயம் நீ ராமர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், என்னை உங்க சகோதரன் போல ஏற்றுருக்கீங்க, கட்டாயம் என்ன மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதோ நான் உடனே வர ராமரை பாக்குறதுக்காரு. சுக்ரீவனும் சொன்னார், நானும் லட்சுமணன் சொன்னார், நானும் கொஞ்சம் கோபமாயிட்டேன், நான் மேல தவறு தான், நீங்க மன்னிச்சுக்கங்க, உடனே வாங்க ராமர் உங்களை பார்க்கணும், உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. உடனே சுக்ரீவன் ஹனுமான் நலன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் எல்லாரையும் கூட்டிட்டு எல்லா வானரங்களோடையும் ராமருக்குடைய குகைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அப்பவே சொன்னாங்க, லக்ஷ்மணன் முன்பே தாரா சொல்லிட்டாங்க, நீங்க கோவப்படாதீங்க, ஏற்கனவே சுக்ரீவன் அனுப்பிச்சிட்டாரு, பல பல ஊர்கள்ல இருந்து பல பல நாடுகள் காடுகள்ல இருந்து வாணர்கள் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாணர்கள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல இங்க வர இருக்காங்க. கேட்ட உடனே தான் லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் நிதானமா. அதுக்கப்புறம் சுக்ரீவன் ராமரை நோக்கி வந்தார், ராமருடைய திருப்பாதங்களை விழுந்து சரணடைஞ்சார். ராமர் கேட்டார் சுக்ரீவன்ட்ட, என்ன செய்ய போறீங்க, சீதையை மீட்கிறதுக்காக என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இப்ப சொல்லுவார் சுக்ரீவன், ராமா நாளைக்கு எல்லா வாழர்களும் இங்க ஒன்று கூடுவாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாழர்களும் இங்க ஒன்று கூடுவாங்க, நான் உடனே அங்க பல திசைகளில் அனுப்பி சீதையை தேட சொல்றேன். அதே மாதிரி சுக்ரீவன் அடுத்த நாள் காலையில எல்லா வாழர்களும் சுக்ரீவனுடைய இடத்துக்கு வந்தாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாணரங்கள், கரடிகள், வாணரங்கள். சுக்ரீவன் உடனே கட்டளையிட்டார், நான்கு திசைகளா பிரிச்சுக்கிட்டார், கிழக்கு திசையை நோக்கி ஒரு குழு அமைச்சார், மேற்கு திசையை நோக்கி ஒரு குழு அமைச்சார், வடக்கு திசையை நோக்கி ஒரு குழு அமைச்சார், தெற்கு திசையை நோக்கி ஒரு குழு அமைச்சார், நான்கு குழுக்களா பிரிச்சு நான்கு குழுக்களும் நான்கு குழுக்களையும் நான்கு திசைகளுக்கு அனுப்பினார். ஒரு மாத காலம் உங்களுக்கு நேரம் அவகாசம் தருகிறேன், அந்த ஒரு மாத காலத்துக்குள்ள வந்தா சீதையோட வரணும், அப்படி இல்லைன்னா உங்க உயிர் பறிக்கப்படும். ரொம்ப கவனமா இருக்கு, இது அரச கட்டளை, கவனக்குறைவா இருக்கும்னு நினைக்காதீங்க, எங்கேயாவது எப்படியாவது நீங்க சீதையை தேடி கண்டுபிடிச்சே வந்தாகணும். அப்படி சொல்லும்போது அதுக்கு முன்பாக இன்னொரு சின்ன ஒரு லீலை நடக்கும். என்ன நடக்கும்னா, சீதா தேவிய ராவணன் புஷ்ப விமானத்தில் எடுத்துட்டு போகும்போது அவங்க தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி வீசினாங்க, ஒரு 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 துணியில முடிச்சு வீசினாங்க. அப்போ அந்த மலை மேல ஒரு அஞ்சாறு வாணர்கள் உட்கார்ந்து இருந்தது, அது சுக்ரீவன் இவங்களுடைய சேனைகளோட தான் உட்கார்ந்து இருந்தார். அப்ப சுக்ரீவன் சொன்னார் ராமர்கிட்ட, ராமா ஒரு சமயம் ஒரு பெண்மணியை ஒரு ராட்சசன் எழுத்துன்னு போயிட்டு இருந்தான், அவ வந்து தன்னுடைய துணிகள்ல ஆபரணங்கள்லாம் முடிஞ்சு தூக்கி வீசினா, அது உன்னுடைய சீதையோட ஆபரணமா இருக்குமோன்னு தெரியல, கொண்டு வந்தாரு நீ பாரு அப்படின்னு. உடனே அது குகைக்குள்ள போய் அந்த ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, எடுத்து வந்து ராமர்கிட்ட காமிச்சாங்க. ராமர் ஒன்னொன்னா எடுத்து பாக்குறாரு, அவர்னால அந்த ஆபரணங்கள் கூட சரியா பார்க்க முடியல, அது அவர் கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் வருது. அவர்னால இது இது சீதை மேல உள்ள பிரிவினாலையும் சீதை மேல உள்ள பிரியத்தினாலையும் இது யாருடைய ஆபரணமே அவரால் பார்க்க முடியல. ராமர் லட்சுமணன் கொடுத்த, லட்சுமணா நீ பார்த்து சொல்லு, என்னால் இதை பார்க்கவே முடியல, என்னுடைய கண்ணீர் எல்லாம் என் கண்களை மறைக்குதுன்னு, நீ பார்த்து சொல்லு லட்சுமணா, இது சீதையோட ஆபரணமான்னு. லட்சுமணன் காமிச்சாரு, காதுல போற ஜிந்தகி காமிச்சார் இல்லன்னு சொன்னார், கழுத்துல போற ஆரத்தை காமிச்சார் இல்லன்னு சொல்றாரு, நெத்தி சுட்டியை காமிச்சார் இல்லன்னு சொன்னார், வலையில காமிச்சார் இல்லன்னு சொன்னார், இடுப்புல போற ஒட்டியானது காமிச்சார் இல்லன்னு சொன்னார், கால் கொலுசை காமிச்சார், இதுதான் சீதா மாதாவதுன்னு சொன்னார் லட்சுமணன். ஜாய் ஸ்ரீ லக்ஷ்மன் கி. ஏன்னா லக்ஷ்மணன் வந்து சீதா மாதாவுடைய தாமரை பாதங்களை தவிர வேற இந்த முகத்தை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லை. லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் சொன்னார், இந்த நூபுரம் இந்த கொலுசு தான் சீதா மாதாவதுன்னு. அப்ப உறுதியாயிருச்சு, தெற்கு திசையை நோக்கி அந்த அசுரன் எடுத்துட்டு போனாரு, உடனே அந்த பக்கம் தான் இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, தெற்கு திசையில யாரெல்லாம் போயிருக்காங்க, தெற்கு திசையில சீதாவை தேடி போயிருக்கிறவங்க ரொம்ப விசேஷமான வானரங்கள், ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், அங்கதனோட தலைமையில் எல்லாரும் போயிருக்காங்க. போய் சுக்ரீவனுக்கு ஹனுமான் மேல ஒரு நம்பிக்கை இருந்து, சுக்ரீவனுக்கு மட்டும் இல்ல ராமருக்கே அனுமான் மேல நம்பிக்கை இருந்தது, ஏன்னா ராமர்னாலதான் சீதையை கண்டு அனுமானாலதான் சீதை இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில ராமர் தன்னுடைய மோதிரத்தை கனையாளியை கழட்டி ஹனுமான் கொடுத்தாரு. ஹனுமான் இதுல என்னுடைய திருநாமம் பொறிக்கப்பட்டிருக்கு, இந்த மோதிரை இந்த மோதிரம் சீதைக்கு நல்ல அடையாளம் தெரியும், நீ சீதையை சந்திச்சுனா இந்த மோதிரத்தை அவங்க கிட்ட கொடுக்கணும். உடனே ஹனுமான் ராமனுடைய ராமனுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி வாங்கிட்டு வாங்கி நெஞ்சோடு எடுத்துக்கிட்டார். எடுத்துட்டு ஓரொரு வாணர்களும் ஓரொரு திசையில போயிருந்தாங்க. ஒரு மாதம் முடியறதுக்குள்ள ஒரு 15-20 நாள்லயே கிழக்கு பக்கம் போனவங்க, மேற்கு பக்கம் போனவங்க, வடக்கு பக்கம் போனவங்க திரும்ப வந்துட்டாங்க. அந்த பக்கம் எங்கேயுமே நாங்க எல்லா பக்கம் சந்து ஒரு இடம் வனம் காடு குகை எதையுமே விடல, எல்லா பக்கமும் தேடிட்டோம், சீதா மாதா அங்க இல்ல. ஆனா தெற்கு திசையை நோக்கி போனவங்க திரும்ப வரவே இல்லை ஒரு மாத காலம். அப்ப ராமருக்கு நம்பி, ஒருவேளை ஹனுமான் தான் கண்டுபிடிச்சிட்டு வரப்போறாரு, எல்லாரும் அவங்களுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. ஹனுமானும் நலனும் நீலனும் ஜாம்பவானும் எப்படியாவது சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க அங்கதன் தலைமையில இந்த வானரங்கள்லாம் பல பல இடங்கள்ல சீதையை தேடிட்டு வராங்க தெற்கு திசையை நோக்கி. அப்படி அவங்க மகேந்திர மலைக்கு வந்தாங்க, மகேந்திர பர்வதத்து. அந்த மகேந்திர மலையில வந்த உடனே அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஏற்கனவே சுக்ரீவன் கொடுத்த காலம் முடிஞ்சு போச்சு, ஏறக்குறைய ஒரு மாச காலம் முடிய போகுது, நம்ம திரும்ப போனா சுக்ரீவன் கட்டாயம் நம்மளை வதம் செய்திருவார், நம்மளை கொன்னுடுவார், இப்ப நம்ம ராமருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? சீதையை நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ராமர் ராமருக்கு எப்படி நம்ம ராமரை சமாதானப்படுத்த போறோம், எப்படி நம்ம சுக்ரீவனை சமாதானப்படுத்த போறோம்? சீதையை கிடைக்காத பிரிவுல ராமர் இறந்து உயிரை விட்டுருவாரு, ராமர் உயிரை விட்டு உயிரை விட்டார்னா லக்ஷ்மணனால உயிரோடு இருக்க முடியாது, லக்ஷ்மணன் உயிரை விட்டார்னா சுக்ரீவன் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு நம்ம வந்து சீதையை கண்டுபிடிக்காதனால இவ்வளவு பேரும் இறக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்க போறோம். அதனால நம்ம அங்க போக வேண்டாம், இங்கேயே நம்ம உடலை வெட்டலாம் முடிவு பண்ணோம். இங்கே நம்ம தற்கொலை செய்திருக்கோம், எப்படி சீதையை கண்டுபிடிக்காம நம்ம ராமர் முன்னாடி போறது அப்படின்னு அங்கதன் புலம்புற. அப்படியே அவங்க அந்த மகேந்திர மலையில ஒரு பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அங்கதன் சொல்றாரு, எல்லாம் இந்த கைகையினால வந்தது, கைகைதான் வந்து தசரத்துடைய மரணத்துக்கு காரணம், கைகைதான் ராமருடைய வனவாசத்துக்கு காரணம், கைகையினாலதான் ராமர் சீதையை பிரிய வேண்டி இருந்தது, கைகையினால்தான் ஜட்டாயு தந்த உடலை விட்டார். ஜட்டாயுன்னு சொன்ன உடனே அந்த மலையில ஒரு பருந்து உட்கார்ந்துட்டு இருக்கும், பெரிய பருந்து, பிரம்மாண்டமான கழுகு, ரெக்கையெல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. செட்டாயின் கேட்ட உடனே அந்த பருந்து, ஆக்சுவலி அந்த பருந்து உண்மையில என்ன நினைக்கும்னா, அந்த பருந்துக்கு பறக்க முடியாது, அதுக்கு முன்னாடி என்ன உணவு வருதோ அதான் சாப்பிட முடியும். அந்த பருந்துக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் போய் அந்த பருந்துக்காக உணவை சேகரிச்சுட்டு வருவான். அப்ப அந்த பருந்து தனக்கு இறையா கிடைக்குமாங்கிறதா காத்துட்டு இருந்தது. அப்ப இந்த வானரங்கள்லாம் இந்த குரங்குகள்லாம் அங்க பேசிட்டு இருந்தாங்க, நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்னு. அப்ப அந்த பருந்து நினைச்சது, என் முன்னாடியே இந்த உணவுகள்லாம் இருக்கு, இவங்க இறந்து போனே இவங்களை நான் சாப்பிட்டுடுவேன். ஆனா ஜட்டாயுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அந்த பருந்து சொல்லிச்சு, ஓ ஜட்டாயு, ஜட்டாயு பத்தி ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்ப இவங்க எல்லாம் அந்த பருந்து நோக்கி பார்த்தாங்க. அப்போ அங்கதன் பார்த்தாரு, இவ்வளவு பெரிய பருந்தா இருக்கு, அப்போ ஒன்னு பண்ணலாம், நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும், இந்த பருந்துக்கு உணவாயிடுவோம், அதே நம்ம சாப்பிட்டு போட்டு உடனே போவோம். அந்த பருந்து சொல்லுச்சு, நான் மலை மேல உட்காந்துருக்கு, என்னால பறக்க முடியாது, என்ன தயவுசெய்து கீழே கொண்டு வாங்க நீங்க. அப்ப அவங்க கீழே கொண்டு வராங்க. கீழே கொண்டு வரும்போது அந்த பருந்து தன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும், அது சொல்லுது, நான் வந்து என்னுடைய பேர் சம்பாந்தி, நான் வந்து ஜட்டாயுடைய சகோதரன், நானும் ஜட்டாயும் ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடியவங்க, ஒரு சமயம் இந்திரன் மிருதாசுரனை வதம் செய்த போல அவனுடைய கிரகத்தையும் தாண்டி நாங்கள் பிரயாணம் செய்து அவனையும் ஜெயிச்சோம். அப்படி ஒரு நாள் நானும் ஜட்டாயும், யார் சொல்லிட்டு இருக்காங்க, சம்பாந்தி, சம்பாந்தி சொன்னார், நானும் ஜட்டாயும் ஒரு நாள் ரொம்ப ஆகாச உயரமா பறந்தோம், சூரிய கிரகனை நோக்கி, சூரிய கிரகத்தை நோக்கி பறந்தோம், சூரியனுடைய மண்டலத்துக்கு போலான்னு சொல்லி பறந்தோம். ஆனா சூரியனுடைய மண்டலத்துக்கிட்ட போக போக அது உஷ்ணம் தாங்க முடியாம ஜடாயு மயங்கி விழுந்தார். அப்படி ஜடாயு மயக்கமாகும் போது என்னுடைய இறகுகளால என்னுடைய ரக்கைகளால ஜடாயு நான் வந்து மறைச்சுக்கிட்டேன். அப்ப என்னுடைய ரெண்டு ரக்கையும் கருகி போயிடுச்சு. அப்படியே நான் அங்கிருந்து கீழே விழுந்தேன். அப்போ அங்கிருந்து நான் கீழே விழுந்து ரொம்ப வருஷமா இந்த மலையில இருக்கேன், என்னால எங்கேயுமே போய் இறை தேடி போக முடியாது, எனக்கு ஒரு பையன் இருக்கா, அவன் தான் எனக்காக உணவு தயார் தேடி கொண்டு வருவோம். அப்ப நான் ஒரு நாள் நினைச்சேன், நான் ஏன் உயிர் வாழணும், என்னால எனக்கு உண்டான உணவு கூட தேடி சாப்பிட்டுக்க முடியாது, என்னுடைய சகோதரனும் என்ன ஆனான்னு தெரியாது, அதனால நான் தற்கொலை செய்துக்க முடிவு பண்ணேன். மலை உச்சியிலிருந்து குதிச்சு நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அங்கு ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருந்தது, அவர் சொன்னாரு, நீ தற்கொலை செய்துக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரு, பிற்காலத்துல வானரங்கள் குரங்குகள் எல்லாம் சீதையை தேடி வருவாங்க, அப்ப சீதையை கூட இடத்த நீ சொல்லும் போது உனக்கு ரெக்கையெல்லாம் வந்து நீ பறந்து போயிடுவேன். அப்போ சம்பாந்தி சொன்னாரு, நீங்க தான் சீதையை தேடி, ஆமா நாங்க சீதையை தேடி வந்திருக்கோம், சீதை இருக்கிறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த மருந்து சொல்லும், சம்பாந்தி சொல்லுவார், ஒரு நாள் என்னுடைய பையன் எனக்காக இறையை தேட போயிருந்தான். அப்ப அவன் இறை தேடி வரும்போது, அவன் இறை தேட போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஆகாசத்துல ஒரு பெரிய விமானத்துல, புஷ்ப விமானத்துல ஒரு ராட்சசன் 10 தலைகளோட ஒரு அழகான பெண்ணை இழுத்துன்னு போயிட்டு இருந்தான். அப்ப என்னுடைய பையன் நினைச்சான், இவங்க ரெண்டு பேரும் எனக்கு உணவா கொண்டு வர்றதான். ஆனா அந்த ராட்சசன் அவன்ட மன்றாடி கேட்டுக்கிட்டான், என்ன வழிவிடு, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன்னு. அப்ப என்னுடைய பையன் மன்னிச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறம் அங்குள்ள முனிவர்களா சொன்னாங்க, நீ பார்த்தது பேசுறது அந்த தசக்ரீவன், அதாவது அந்த ராவணன், லங்கேஸ்வரன் ராவன் தான் உன்னை பார்த்தான் அப்படி. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அந்த ராவணன் தான் உங்களுடைய சீதா மாதா தூக்கின்னு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப சக்தி வாய்ந்த பருந்து, என்னால பல மைல்கள் தூரத்தில் உள்ளதை என்னால பார்க்க முடியும், பல மைல்கள் தூரத்தில் இருக்கிறத வந்து சம்பாந்தினால பார்க்க முடியும், ஏன்னா கழுகுக்கு வந்து ரொம்ப உயரமா பறந்து பார்க்கக்கூடியது. அப்ப சம்பாந்தி சொன்னாங்க, இங்கிருந்து 100 யோசனை, இந்த சமுத்திரத்திலிருந்து 100 யோசனை தாண்டி போனா ஒரு அழகான நகரம் லஞ்சாபுரி இருக்கு, அங்கதான் சீதா இருக்காங்க, இப்ப என்னால பார்க்க முடியுது, சீதா ஒரு வனத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க, அவங்கள சுத்தி நிற ராட்சசர்கள் இருக்காங்க. அப்படி சீதையை பத்தி சொன்ன உடனே சம்பாந்திக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சு அப்படியே ஆகாசத்துல பறந்து போகும். அவங்க அவர் சொல்லுவோம், இந்த வானவங்களை எல்லாம் அவங்க உற்சாகப்படுத்தும், நீங்க போங்க, கட்டாயம் போய் நீங்க சீதையை மீட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை ரொம்ப சந்தோஷமா பறந்து போச்சு. யாரு? சம்பாந்தி. சம்பாந்தி அப்படியே பறந்து போனாங்க. பாடகர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்படி தலாக்கால் புரியாம துள்ளி குதிக்கிறாங்க. அங்கதன் ஒரு பக்கம் குதிக்கிறாரு, அனுமான் ஒரு பக்கம் குதிக்கிறாரு, மற்ற கூட வந்த வானரங்கள் ஜாம்பவா நலன் நீலன் எல்லாருமே அப்படி ரொம்ப உற்சாகமா துள்ளி குதிச்சு சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. லங்காபுரியில அசோகவனத்துல இருக்காங்க, அவங்களை பார்க்க போறது துள்ளி குதிச்சு சந்தோஷமா அந்த மலையிலிருந்து வந்து கடைசியில சமுத்திர கரைக்கு வந்தாங்க. சமுத்திரத்தை பார்த்துன்னா அவங்க சந்தோஷம்லாம் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, 100 யோஜனை இருக்கு சமுத்திரம். ஒரு யோஜனா கிட்டத்தட்ட 8 மைல் என்னமோ வரும், 100 யோஜனா 800 மைல் தூரம். இந்த யாரு கடக்க போறது எல்லாம் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க. சந்தோஷம்லாம் ஒரு நிமிஷத்துல, அப்பேற்பட்ட சந்தோஷம் ஒரு நிமிஷத்துல உங்க முகமே மாறிடும். அப்போ ஒரு வானம் சொல்லும், நான் 10 யோஜனா தாண்டுவேன். இன்னொரு வானம் சொல்லி, என்ன பிரயோஜனம், நான் 20 யோஜனா தாண்டுவேன். இன்னொரு வானம் சொல்லிச்சு, நான் 30 யோஜனா தாண்டுவேன். இன்னொரு வானம் சொல்லிச்சு, நான் 40 யோஜனா தாண்டுவேன். இப்படி 10, 20, 30, 40, 50 கடைசியில் அங்கதன் சொன்னாரு, நான் 100 யோஜனா தாண்டுவேன், ஆனா திரும்பி வருவேன் தெரியாதுங்க. 100 யோஜனா தாண்டுவேன், ஆனா திரும்பி வருவேன் தெரியாதுங்க. கடைசியில ஜாம்பவான் சொன்னார், என்னால முடியும், ஆனா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நான் ஒரு சமயத்துல ஜாம்பவான் நீண்ட நாளுக்கு உயிர் வாழக்கூடியவர். பல யுகங்களுக்கு முன்னாடி பகவான் வாமன் அவதாரம் பண்ணி திருவிக்கிறார், ரூபம் எடுப்பார். பலி சக்கரவர்த்தி 3 அடி நிலம் யாசகம் கேட்டு தன்னுடைய ரூபத்தை பிரம்மாண்டமான ரூபமாக்கிடுவார். அப்படி முதல் அடி அப்படி மேல போயிட்டே இருக்கும். எல்லா உலகங்கள், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம், கைலாசம் எல்லாம் தாண்டி வைகுண்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். யாருடைய பாதம்? பகவான். யாரு? திருவிக்கிரமர். வாமனர் வந்து குள்ள பிராமணர், அவர் தான் திருவிக்கிரமரா. நீங்க திருவிக்கிரமருடைய கோயில இங்க இருக்க இந்த திருக்கோயிலூர் சொல்லி ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம். பகவான பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. கண்கள்லாம் பாத்தீங்கன்னா தாமரை இதழ் மாதிரி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டே ஒரு கால் அப்படியே மேல வச்சிருப்பார், ஒரு கால் பூமியில வச்சிருப்பார். பக்கத்துல பலிச்சக்கரத்தோட பாதத்துல உட்காந்துருப்பார். யாரா போயிருக்கீங்களா அந்த கோயிலுக்கு? போயிருக்கீங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான திவ்ய தேசம். நம்ம எல்லாம் ஒரு நாள் காலையிலேயே அங்க போய் வாமனருடைய கதையெல்லாம் படிக்கலாம். ஒரு வாமனருடைய கதை 8வது காண்டத்துல ரொம்ப அழகா பாகவதத்துல சொல்லியிருக்கு. ஒரு நாள் காலையில போய் பிரசாதம் எடுத்துட்டு போய் அந்த வாமனருடைய கதையெல்லாம் படிச்சு சாயந்தரமா திரும்ப வர. இப்படி ஜாம்பவான் சொன்னாரு, நான் வந்து பகவான் வாமன திருவிக்கிரம அவதாரம் எடுத்தப்போ ஒரு பெரிய ட்ரம், ஒரு பெரிய மத்தல வச்சுக்கிட்டு ட்ரம் அடிச்சுட்டே வாமனுடைய புகழ பாடி சுத்தி வந்தாராம். எல்லா பிரபஞ்சங்களையும் சுத்தி வந்தார் ஜாம்பவான். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கரடியில் அரசனவர். அவர் சொன்னார், எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிருச்சு, என்னாலலாம் தாண்ட முடியாது. இவ்வளவு நடந்துட்டு இருந்தது. ஹனுமான் அப்படியே பவ்யமாக நின்றுட்டு இருந்தார். ஹனுமான் வந்து ரொம்ப ரொம்ப பணிவானவர். ஹனுமான் வந்து உண்மையில ராமருடைய பக்தர்களை எந்த பாரபட்சமும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு இருக்கு, ஆனாலும் ஹனுமானுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த அளவுக்கு ஹனுமான் வந்து எல்லாத்தையும் மிஞ்சி நிற்பார். ஏன்னா அவருக்கு எல்லா வித்தைகளும் தெரியும், எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். சாஸ்திரங்கள் அவர் பெரிய பண்டிதன், ஒரு பெரிய கவிஞர், ஒரு பெரிய பாடகர், ஒரு பெரிய வீரர். இப்படி அனுமான புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விடிய விடிய. அவ்வளவு பராக்கிரமசாலி, ஆனா ரொம்ப பணிவா நின்றுப்பார். அப்போ ஜாம்பவான் சொல்லுவார், ஒரே ஒரு நபர்னால மட்டும்தான் முடியும். வேற யாராலும் இந்த கடலை சமுத்திரத்தை கடந்து போய் சீதையை பார்த்துட்டு திரும்ப வர முடியாது. அது ஹனுமானால மட்டும்தான் முடியும் சொல்லி ஹனுமானுடைய பராக்கிரமங்களை சொல்லுவார். யாரு? ஜாம்பவான் சொல்லுவார். சிலி ஹனுமானுடைய சரித்திரம் அங்கிருந்து அதுலேருந்து சுந்தரகாண்டம் தொடங்குது. ஹனுமான் போறதுலேருந்து ஹனுமானுடைய அவதாரத்துடைய, ஹனுமான் தோன்றியதோடைய மகிமைகளை வந்து ரொம்ப அழகா ஜாம்பவான் சொல்லுவார். எப்படின்னா, நம்ம முன்பே ராமாயண கதை படிக்கும்போது சொன்னோம், பகவான் வந்து இந்த லோகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவரது மானின ரூபத்தை ஏற்றிருக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லா தேவர்களையும் வானரங்களாகவும் கரடிகளாகவும் தோன்ற சொல்லி பிரம்மா கட்டளையிட்டார். அப்போ வாயு தன்னுடைய அம்சமா ஹனுமான் இந்த உலகத்துக்கு அமைச்சார். அவர் வாயு புத்திரன் சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல சிவபுத்திரன் சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமான் அவ்வளவு ஒரு பகவானுடைய பக்தர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். வைஷ்ணவானாம் யதா சம்பூன்னு சாஸ்திரம் சொல்லு, 12 மகாஜனங்கள் ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரல்லாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வையாசுக்கு, பலி, பயம், 12 மகாஜனங்கள்ல 12 மிகப்பெரிய பக்தர்கள்ல, அதிகாரபூர்வமான பக்தர்கள்ல சிவபெருமானும் ஒருத்தர். அவர் நினைச்சாரு, நானும் ராமருடைய சேவையில் ஈடுபடணும். அப்ப அவர் அவர் வந்து சிவனுடைய அம்சமாகவும் சிவபுத்திரனும் சொல்லப்படுவாங்க, வாயு புத்திரனும் சொல்லப்படுவாங்க, அஞ்சனா புத்திரன் சொல்லப்படுவாங்க. இப்படி ஓரொரு புராணங்கள்ல, வாயு புராணத்துல, அப்புறம் விஷ்ணு புராணத்துல, பத்ம புராணத்துல எண்ணற்ற புராணங்கள்ல கந்த புராணத்துல விதவிதமான யுகங்கள்ல விதவிதமான காலகட்டத்துல ஹனுமான் யாராருக்கு எப்படி எப்படி தோன்றினார். ஏன்னா ராமாயணம்ங்கிறது ஒரு காலத்துல மட்டும் நடந்தது கிடையாது. ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணரோட லீலைகள் இதெல்லாம் நித்தியமா இப்பவும் ஒரு கிரகத்துல ராமாயணம் நடந்துட்டு இருக்கு, இப்போ ஒரு கிரகத்துல கிருஷ்ணர் லீலை பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஒரு கிரகத்துல நரசிம்ம லீலை பண்ணிட்டு இருக்காரு. பகவானுடைய லீலைகள்லாம் நித்தியமானது, தினமும் நடந்து, அதான் நித்திய லீலான்னு சொல்லுவாங்க. நித்தியமா நடந்துட்டு இருக்கு, எப்பவுமே பகவான் லீலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. நம்ம ஒரு பிரபஞ்சத்துல உட்கார்ந்துருக்கோம், அந்த ஒரு பிரபஞ்ச வானத்தில் எப்படி எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கும், அந்த நட்சத்திரங்கள் தான் எண்ண முடியாதோ அது போல எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வானத்தில் மறந்துட்டு இருக்கு. அந்த எண்ணற்ற பிரபஞ்சங்களையும் பகவான் எண்ணற்ற லீலைகள் பண்ணி நம்மளை எல்லாம் அவர் பக்கம் திருப்பற. ஏன்னா பகவான் தோண்டி லீலை செய்யலன்னா எப்படி நம்ம ராமாயணம் இருக்காது, நம்ம அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இருக்க. பகவான் இங்க கருணாமூர்த்தியா வந்து அவதரிச்சதுனாலதான் அவருடைய லீலைகளை நம்ம பகிர்ந்துக்க முடியும். அப்போ ஹனுமானை பற்றி நிறைய புராணங்கள்ல அவர் எப்படி அஞ்சனா தேவி, அஞ்சனா தேவி வந்து முன்ஜென்மத்தில் ஒரு ஒரு தேவதையா இருப்பாங்க, குஞ்சஹஸ்தலான்னு ஒரு தேவதை. அவங்க சாபத்தினால ஒரு வானர அரசனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க வந்து அஞ்சனா தேவியா இருக்கும்போது வாயுடைய சம்பத்தத்தினாலும் அந்த குழந்தை வந்ததுன்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு புராணத்திலையும் ஹனுமானுடைய அவதார ரகசியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஹனுமான் வாயு புத்திரர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ ஒரு நாள் ஹனுமான் குழந்தையா இருந்தார், வாயு புத்திரங்கனால அவர் காற்றை விட வேகமா பிரயாணம் செய்யக்கூடியவர். ஹனுமான் சின்ன குழந்தைவர், அஞ்சு ஆறு வயசு, நாலு அஞ்சு ஆறு வயசு குழந்தையா இருப்பார். குழந்தையா இருக்கும் போது அப்படி மேல பாப்பாரு, காலையில் ஆரம்பத்துக்கு சூரியன் உதிக்கும் பார்த்திருக்கீங்களா, அதுக்கு உதய சூரியன் பேரு. நீங்க ஓட்டுச்சுன்னா நினைச்சுக்காரு, நீங்க ஞாபகப்படுத்துறேன், நமக்கு உதய சூரியன் ஓட்டுச்சுன்னு தான் தமிழர்கள் ஞாபகம் வரும். ஆனா காலே கூடி உருக்குடி உதய சூரியன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும், அப்படியே பழம் மாதிரி இருக்கு, பந்து மாதிரி இருக்கும், ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பழம் மாதிரி இருக்கும் அந்த சூரியன், காலையில உதிக்கக்கூடிய சூரியன். அதை பார்த்த உடனே ஹனுமான், அந்த அஞ்சனாவுடைய புத்திரன், அப்ப அவர் ஹனுமான் திருநாமல்ல அஞ்சனா மைந்தன் தான் பேரு, அந்த அஞ்சனியோட மைந்தன் அந்த சூரியனை பார்த்தாரு. அவர் நினைச்சது ஒரு பழமா இருக்குமோ, அந்த பழத்தை பிடிக்கணும் சொல்லி அப்படி வேகமா காற்றை விட வேகமா பறந்தார். அப்படி சூரியனுக்கு பயம் வந்துருச்சு, ஹனுமான் தன்னை நோக்கி வரவும் அந்த பிடிக்கணும்னு வர்றாரு. அந்த சமயத்துல ராகு, ராகு வந்து இன்விசிபிள் பிளானட், இன்விசிபிள் பிளானட்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம். அந்த ராகு என்ன பண்ணா சூரியனை மறைக்கிறதுக்காக வரும். சூரியனுக்கு முன்னாடி ராகு வரும்போது ஹனுமான் ராகுவை பார்த்தாரு, ராகுவும் ஒரு ஒரு ராகு அந்த கிரகமும் ஹனுமானுக்கு ஒரு பழம் மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே ராகுவை நோக்கி வேகமா பாய்ந்தார். அப்ப ராகு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரப்ப இந்திரனை சரணடைஞ்சார். இந்திரன், இந்திரா இந்த அஞ்சனையோட மைந்தன் என்ன துரத்திட்டு வராரு, நீ தான் என்ன காப்பாத்தின, என்ன என்ன செய்ய போறாரு தெரியல, கையில ஒரு கதையை வேற வச்சிருக்கிறாரு. அப்ப இந்திரன் பார்த்தார், நீ ஒண்ணு கவலைப்படாத சில, அவரை விலக்கிட்டு அவர் நேரம் ஹனுமான் முன்னாடி போனார், அஞ்சனையோட மைந்தன் முன்னாடி போனார். அப்போ அந்த அவர் திரும்பி பார்த்தாரு, இந்திரனுக்கு ஒரு வாகனம் இருக்கு தெரியுமா, என்ன வாகனம் அது, நம்ம எல்லாம் வந்து பஸ்ல கார்ல எல்லாம் போவோம், இந்த தேவர்கள்லாம் நம்மளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ஐராவத யானை, ஐராவத யானை அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கும், அப்படியே பளிச்சு நினைச்சுட்டு ஒரு வெண்ணை மாதிரி இருக்கும் ஐராவத யானை, அப்படி நாலு சந்தங்களோட தும்பிக்கையோட அப்படி ஒரு அசஞ்சு அசஞ்சு ஆடி ஆடி வருமா. ஏற்கனவே இந்த லோகத்துல யானை நடந்து வந்து பார்த்தாலே அழகா இருக்கும், ஐராவத யானை அவ்வளவு அழகா இருக்கு, அது நடந்து வந்தா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த அஞ்சனை பயந்த அந்த ஐராவதத்தை பார்த்தாரு, அது ஒரு பழம் மாதிரி தெரிஞ்சது. உடனே ஐராவதத்தை பிடிக்க போனாரு, ஐராவதம் அப்படி துடிச்சு போயிருச்சு. இந்தன பார்த்தது, இந்தன் புரிஞ்சுனா அந்த குழந்தை ஐராவதத்தை பிடிக்க வருது. உடனே இந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்தார், வஜ்ரா எடுத்து அனுமான ஓங்கி அடிச்சார், அனுமாவுடைய தாவையில் அடிபட்டு அப்படியே மேலே கீழே விழுந்தார். விழுந்து அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார். இந்த தாவை கட்டில அடிபட்டனால இந்த இடத்துல ஹனுன் பேர், இங்க அடிபட்டனால ஹனுமான்ங்கிற திருநாமம் வந்து அப்படி அவர் வந்து மேல இருந்து வந்து விழுந்தார். அப்ப வாயு தெரிஞ்சு போட்டு தன்னுடைய புத்திரனை வந்து இந்த மாதிரி இந்திரன் தாக்கிட்டார்னு வாயுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு வாயு என்ன பண்ணார், ஒரு குகைக்குள்ள போயிடுவார், போய் ஒட்டு மொத்த வாயும் உள்ள இழுத்துருவார். இங்க யாராவது பிராணாயாம பயிற்சி பண்றீங்களா, பிராணாயாமம் ஒரு பயிற்சி இருக்கு யோகத்துல, வந்து யோக முறையில எட்டு விதமான யோக முறை இருக்கு, யமா நியமா பிரத்யாகாரா பிராணாயாமா தாரணா தானா சமாதி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. அதுல பிராணாயாமங்கிறது மூச்சு பயிற்சி பண்றது. நம்ம உயிர் வாழ்ற ஆயுள் காலம் வந்து நம்ம கடிகாலத்தை வச்சோ இதெல்லாம் வச்சோ சொல்றது, நம்ம எந்த அளவுக்கு மூச்சை உள்ள இழுக்கிறோம் வெளியில் விடுறோம் அதை வச்சுதான் இருக்கு. மூச்சு காற்று எந்த அளவுக்கு நம்ம உள்ள இழுக்கிறோம் வெளியில் விடுறோம் அதை வச்சுதான் நம்ம ஆரோக்கியம் இருக்கு. ஆனா பிராணாயாமங்கிறது ஆன்மீகத்துல ஒரு பயிர் தான், அது ஆன்மீகம் கிடையாது, அது வந்து இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக உதவும். நம்ம பிராணாயாமம் பண்ணினா என்ன ஆகும், நமக்கு ஆயுள் காலம் நீடிக்கும். வாயு பிராண வாயு உள்ளதுக்கு நமக்கு பிராணம் போயிடும், அப்படி அர்த்தம். வாயு காற்று உள்ளதுக்கு என்ன ஆயிடும், நம்ம பிராணம் போயிடும். என்ன ஆகும், ஒட்டு மொத்த காற்றையும் வாயு உள்ள இழுத்துட்டாரு, எந்த ஜீவராசியும் சுவாசிக்க முடியல. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மனுஷங்க, மிருகங்கள் எல்லாமே காற்று இல்லாம உயிர் மூச்சு விட முடியாம துடிச்சு போய் நேரா பிரம்மாட்ட ஓடி வந்தாங்க. தேவர்கள்லாம் பிரம்மாட்ட வந்து சொன்னாங்க, பிரம்மதே என்ன நடந்து தெரியல, ஒட்டுமொத்த அண்டமும் பிரமிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. அப்படியே எல்லாமே எந்த இயங்கலே, வாயுதான் காற்றுதான் இயக்கிட்டு இருக்கு, இயக்கமே இல்லை. அப்ப பிரம்மா சொல்லுவாரு, நீங்க வாயுக்கு அபராதம் செய்துட்டீங்க, அவருடைய குழந்தையை நீங்க அடிச்சிட்டீங்க, அதனால அவங்க மேல ரொம்ப கோபமா இருக்கார், இப்ப போய் நம்ம சமாதானப்படுத்தினவர். அப்படின்னு யாரு சொன்னாங்க, பிரம்மா. யார்கிட்ட சொன்னாங்க, தேவர்கள். இந்திரன் தலைமையில வந்து தேவர்கிட்ட எல்லாம் பிரம்மா சொன்னார். உடனே எல்லாம் வாயு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, பிரம்மதேவ், மகாதேவ், எல்லா தேவர்களும் தங்களுடைய பரிவாரங்களோட தங்களுடைய வாகனங்களோட வாயு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. வாயுக்கு அந்த பிரம்மா வந்து நினைவு கொடுத்தார், சாரி ஹனுமானுக்கு பிரம்மா நினைவு கொடுத்தார். உடனே ஹனுமான் நினைவு வந்த உடனே எல்லாரும் மரங்களை வாரி வாரி வளர்ந்த பிரம்மா சொன்னாரு, என்னுடைய அஸ்திரத்துல உனக்கு எந்த பாதிப்பும் வராது, நீண்ட நாள் நீ சிரஞ்சீவியா இருப்ப, உனக்கு மரணமே வராதுன்னு சொன்னாரு பிரம்மா. இந்திரன் சொன்னாரு, ஹனுமான் நீ என்னுடைய வஜ்ரத்தின் என்னுடைய ஆயுதத்தினால தாக்கப்பட்டனால உன்னுடைய உடல் வஜ்ரம் மாதிரி ஆயிடுன, பயங்கர சக்தி ஆயிடுது. அக்னி சொல்லுவாரு, ஹனுமான் நெருப்புனால உனக்கு என்னைக்கும் துன்பம் வராது. சிவபெருமான் சொன்னாரு, ஹனுமான் என்னுடைய அஸ்திரங்கள்லாம் எப்பவும் உனக்கு உணவு உறுதுணையா இருக்கும், உனக்கு எந்த விதத்திலும் மரணம் ஏற்படாது. எந்த எப்பேற்பட்ட ராட்சசர்கள், யக்ஷர்கள், தானவான்கள் யார் வந்தாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. இப்படி ஓரொரு அரசர்களும் ஓரொரு தேவர்களும் அவருக்கு வரம் கொடுத்தாரு. சூரிய தேவன் சொன்னார், நான் உனக்கு சாஸ்திரம் கற்றுத்தரேன், வேதமெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை பெரிய பண்டிதன் ஆக்கிறேன். ஹனுமான் அந்த குழந்தைக்கு, பாலகன் பச்சை குழந்தைக்கு எல்லாரும் வரங்களை வாரி வாரி வழங்கினாங்க. குறிப்பாக சின்ன குழந்தை கொஞ்சம் துருதுருப்பா இருக்கும், இங்க அங்கே ஓடும். இது போட்டுட்டு எனக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துருதுருப்பா இருக்கும், இங்க அங்கே ஓடுவாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சின்ன குறும்புத்தனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஹனுமானும் குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த ரிஷிகள்லாம் அந்த வனத்துல அஞ்சனாவுடைய ஆசிரமத்து பக்கத்துல அந்த ரிஷிகள்லாம் நிறைய யாகம் செய்வாங்க. ஹனுமான் என்ன பண்ணுவாங்க, போய் யாகத்துல பொருட்கள்லாம் மாத்தி வச்சிருவாரு, யாகத்துக்கு வந்து தண்ணியை ஊத்திடுவாரு. இப்ப நிறைய குறும்புத்தனம் பண்ணுவார். ரிஷிகள்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நேரம் அஞ்சனாட்ட வந்து சொன்னாங்க, ஏ அஞ்சனா தேவி, உன் பையனோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிக்குது, ரொம்ப குறும்பு பண்றான், எங்களால எங்களுக்கு காரியங்கள் எதுவுமே செய்ய முடியல, நீ ஏதாவது செய்யக்கூடாதா? அப்ப அவ சொல்லுவா, ரிஷிகள் உங்களாலே ஒன்னும் செய்ய முடியல, நான் என்ன, நான் ஒரு சாதாரண பெண், நீங்கெல்லாம் மகா ரிஷிகள், உங்களாலே ஹனுமான ஒன்னும் கட்டுப்படுத்த முடியலன்னா நான் என்ன செய்ய போறேன், நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்ப வந்து இந்த ரிஷிகள்லாம் சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு நிறைய அத்தியற்புதமான சக்திகள்லாம் இருக்கிறதுனாலதான் இப்படி விளையாட்டுத்தனமா இருக்காரு. இவர் எல்லாத்தையும் மறந்தர், சமயம் வரும்போது இவருக்கு அது ஞாபகம் வரும், அது வரைக்கும் ஒரு சாதுவா இருக்கட்டும். அன்றையிலிருந்து ஹனுமான் ஒரு நல்ல சாது ஆயிடுவாரு, முனிவர்களுக்கெல்லாம் சேவை பண்ணுவாரு, அவங்க யாகத்துக்கு உதவி செய்வாரு, ரொம்ப ரொம்ப பணிவா நிறைய அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்பாரு, கதைகள்லாம் கேட்பாரு, உபநிஷதங்கள் புராணங்கள்லாம் கேட்பார். அப்ப அவர் ஒரு நாள் சூரியனை நோக்கி போறாரு வேதம் கத்துக்கிறதுக்காக, ஏன்னா சூரியன் வாக்கு கொடுத்திருந்தாரு, ஹனுமான் நான் உனக்கு வேதம் கத்துத்தரேன். ஆனா சூரியன் ரொம்ப ரொம்ப எப்பவுமே சேவையில இருக்கக்கூடியவர். சூரியன் மட்டும் ஸ்தம்பிச்சதுன்னு எல்லாம் முடிஞ்சது, சூரியன் எப்பவுமே வேலை இருந்துட்டேதான் இருக்கும். இப்பவும் சூரியன் தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்குதே தெரியல. சூரியனுக்கு 24 மணி நேரம் சேவை இருந்துட்டு, பகவான் அப்படி ஒரு சேவையை சூரிய தேவன் கொடுத்திருக்கார். சூரிய தேவனுடைய கிரகம் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சேவைகளோட அவருடைய சகாக்களோட அவருடைய பிரஜைகளோட சூரியன் இந்த கிரகத்தை ஆட்சி பண்றார். அவர் ஒரு ரதம் உள்ள வீல்ல, அவருடைய ரதத்துல ஒரே ஒரு வீல் இருக்கும், அந்த ரதத்துல 900 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அவர் ரொம்ப வேகமா, காற்றை விட வேகமா அவருடைய பாதையில சுழந்துட்டு இருக்கார். சூரிய லோகத்தில் உயிர் வாழ்கள் இருக்க முடியுமா? சூரிய கிரகத்தில் உயிர் வாழ முடியுமா? எவ்வளவு பேர் முடியுங்கிறீங்க? முடியும் சொல்லணும், கை தூக்கலாம். மதிய ஒரு மணிக்கு வெயிலே நம்மளால வெளியே போக முடியல, எரிஞ்சிருவோம் போல இருக்கு. சூரிய கிரகத்தில் உயிர் வாழ முடியுமா? சொல்லுங்க. வெரி குட். சூரிய கிரகத்தில் உயிர் வாழலாம், அதுக்கு தகுந்த உடல் அமைப்பு இருக்கும். நம்ம ஏற்கனவே உபன்யாசத்தில் படிச்சிருக்கோம், சூரிய தேவனுக்கு விவஸ்வான்னு பேர், அவருடைய பையன் தான் வைவஸ்வத மனு. மனிதருடைய துவக்கம் அவர் தான், ஆரிஜின். அந்த வைவஸ்வத மனுவோடைய ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த விவஸ்வான் சூரிய தேவன் இந்த உலக எல்லா கிரகத்துக்கும் ராஜாவர். சூரியன் நீங்க வந்து ஒண்ணு வேண்டாம், ஜாதகம் பார்க்க போங்க, சூரியனை வச்சுதான் எல்லா கிரகங்கிறது சுத்தி, மற்ற கிரகங்களா சூரியன் நடுவில் இருக்கும், மற்ற கிரகங்களா சுத்தி இருக்கும். சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா, யக்ஷக் சுரேசு சவிதா, சூரியனுக்கு இன்னொரு பேர் சவிதா, சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கும் அவர் ராஜா. யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்து சுரமூசி அசேஷ தேஜா. தேஜா ரொம்ப பிரகாசமான ஒரு கிரகம். சரி, அப்படி எல்லா கிரகத்துக்கும் ராஜா, ரொம்ப தேஜசான கிரகம், யாரோ மேற்பாள் இயங்குது. அந்த சூரியன் யாரோ மேற்பாடு இயங்குறார், கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, கோவிந்தருடைய மேற்பாடு இயங்கிட்டு இருக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி சூரிய தேவன் தன்னுடைய பாதையில போயிட்டு இருக்கார். ஹனுமான் வந்தார் முன்னாடி, குருதேவ் நமஸ்காரம், நீ எனக்கு வேதம் கத்துக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ சூரிய தேவன் சொல்லுவாரு, ஹனுமான் எனக்கு சமயமே இல்லை, நான் ரொம்ப மும்மரமா இருக்கேன், நான் எப்படி உனக்கு சொல்லித்தர முடியும் பாருங்க. இப்போ இப்ப கூட உங்ககிட்ட பேசும்போது நான் ரதத்தை நிப்பாட்ட முடியல, ஓடிக்கிட்டே இருக்கேன். ஹனுமான் ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க பாட்டுங்க ரதத்தை ஓடிட்டே வேதத்தை சொல்லுங்க, நான் உங்களுக்கு முன்னாடி அப்படியே பின்னாடி ஓடி வர்றேன். அதாவது அவருக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல வருவார் ஹனுமான், வேதங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல வருவார், சூரியன் முன்னாடி அவருக்கு வேதம் கற்பிச்சுட்டு வருவார். இப்படி சூரிய தேவன் இருந்து எல்லா வித்தைகளையும் எல்லா சாஸ்திரங்களையும் ஹனுமான் கற்று ஒரு பெரிய பண்டிதன் ஆடுவார். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சூரிய தேவன் கேட்டார், ஹனுமான் நீங்க எனக்கு குரு தட்சிணையா ஒண்ணு தருவியா? குருதேவ், நீங்க எனக்கு இவ்வளவு சாஸ்திரம் தள்ளி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தட்சிணை என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு, என்னுடைய உயிரே உங்களுக்கு தரேன். நீ வந்து என்னுடைய அம்சமா சுக்ரீவன் கிஷ்கிந்தால ரிஷ்யமுக பர்வதத்தில் இருக்காரு, அவருக்கு நீ சேவகனா இருக்கணும். அதனாலதான் ஹனுமான் வாலி கூட இல்லாம சுக்ரீவன் கூட இருந்தார். வாலி வந்து இந்திரனுடைய அம்சம், சுக்ரீவன் வந்து சூரியனுடைய அம்சம். அதனால சுக்ரீவன் வந்து சூரியன் வந்து ஹனுமான்ட்ட வேண்டி கேட்டதுனால ஹனுமான் குரு தட்சிணையா சுக்ரீவன் கூட இருக்கிறதா வாக்கு கொடுத்தார். இப்படி ஹனுமானுடைய வீர தீர பராக்கிரமங்கள் எல்லாம் யார் சொல்லிட்டு இருக்காங்க? யார் சொல்லிட்டு இருக்காங்க? சாம்பவான். யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க? அங்கதன் நலன் நீலன் இவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்க கேட்க ஹனுமானுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்படியே ஹனுமான் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டாரு. சாதா அது வரைக்கும் பவ்யமா பணிவா நின்று இருந்தாரு. அப்பதான் அவருடைய ஹனுமான் வந்து சாம்பவானுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் சொன்ன உடனே ஸ்ரீராமருக்கு சேவை பண்றதுக்கு என்னுடைய ஒட்டுமொத்த சக்தியும் நான் பிரயோகிக்கணும்னு நினைச்சேன். எங்கிட்ட எந்த அளவுக்கு எல்லாம் சக்தி இருக்கோ, எங்கிட்ட என்னெல்லாம் திறமைகள் இருக்கோ, அது எல்லாம் ஸ்ரீராமருடைய சேவையில ஈடுபடுத்தணும் சொல்லிட்டு ஹனுமான் அப்படியே பெருசாயிட்டார். ஒரு பிரம்மாண்டமான ரூபம், மலைகளெல்லாம் தாண்டி ஆகாசத்தை தோன்ற அளவுக்கு பிரம்மாண்டமான ரூபம் இருக்கிறாரு. ஜெய் ஸ்ரீராம். எங்க வரவே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்லி பிரம்மாண்டமான ரூபம் ஆனாரு. இந்த வானரங்களா இப்படி பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஹனுமான் சொன்னார், நான் உடனே போவேன், லங்கையில போய் சீதையர்க்குடைய இடத்தை பார்த்துருந்து ராமருக்கு சொல்லுவேன் அப்படின்னு அந்த மகேந்திர மலையில் ஏறுவார். மகேந்திர மலை இப்ப இவருக்கு கூட சின்னதாயிடும், இவர் மலையை விட பெருசாயிட்டார். மலை மேல ஏறினார், ஏறி திரும்ப ஒரு தடவை கூடி ராமனுடைய நாமத்தை உச்சரிச்சார், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணாரு. அந்த மலையெல்லாம் அப்படி பொடி பொடியாயி, மலையெல்லாம் பொடி பொடியாயி, அந்த மிருகங்கள்லாம் இங்கே எங்கே பயந்து ஓடும். அந்த காட்டில் உள்ள மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் அனுமான பார்த்து ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ரூபம் வருது சொல்லி பயந்து இங்கி அங்கி ஓடும். மரங்கள்லாம் அப்படி தெரிச்சு விழும், மரத்தில் உள்ள இலைகள் கிளைகள் பூக்கள் எல்லாம் எல்லாம் மரங்கள்லாம் தெரிச்சு சமுத்திரத்தில் விழுந்து அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்து. அப்படி ஹனுமான் ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி ஆகாசத்துல பறந்து போவார். அப்படி கைகளையும் காலையும் உயர்த்துட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு அப்படியே பறந்து போறார். அப்படி ஹனுமான் போகும்போது போற அந்த சமுத்திரத்து வழியில போயிட்டு இருக்கார். போற வழியில சமுத்திர ராஜன் வருணன் அங்க ஒரு சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு மலை இருக்கும். அந்த மலை முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது, உள்ள தங்கம். அந்த மலையிட்ட கட்டளை இடுவார் சமுத்திர ராஜன், ஹனுமான் இந்த வழியா ராமோட சேவைக்காக போறார், அவர் கொஞ்சம் இளைப்பாறணும், ஓய்வெடுக்கணும், நீ உடனே போய் அவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி இந்த மலையை அனுப்பிச்சார். அந்த மலைக்கு மைனாக பர்வதம் பேர். என்ன பேரு? மைனாக பர்வதம். அந்த மலை அப்படியே சமுத்திரத்துக்கு அடியிலிருந்து மேல வந்தது. அவ்வளவு ஒரு தேஜஸ் எல்லாம் முழுக்க தங்கத்தால் ஆனது. இப்ப நம்ம கல்யாண மலையை கூட பார்க்க முடியல, எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து ரோடு போட்டுருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் மலையெல்லாம் பார்க்க முடியாது. குழந்தைகள் கேட்பாங்க, மவுண்டன் மேடம் நான் புக்கில் பார்த்துருக்கேன் மேடம் பாங்க. இனி ஒன்றும் நேரில் எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் காடெல்லாம் போயிடும், புக்கில் தான் பார்க்க முடியும். இப்பவே சில மிருகங்களை புக்கில் தான் பார்க்க முடியுது, நேரில் எல்லாம் பார்க்க முடியல. அந்த மாதிரி எல்லாம் கடுகத்தில் குறைஞ்சிட்டே வருது. இது ஒரு பெரிய தங்க பர்வதம், முழுக்க தங்கத்தாலானது. அந்த பர்வதம் அப்படியே மேலே வந்தது. ஹனுமான்கிட்ட சொன்னார் அந்த பர்வதராஜன், ஹனுமான் நீங்க ஸ்ரீராமருடைய சேவைக்காக போறீங்க, தயவு செய்து கொஞ்ச நேரம் என்னுடைய மலையில இழப்பாறிட்டு போங்க, உங்க சங்கத்தை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்காக சேவை பண்ண காத்துட்டு இருக்கேன், தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை நிராகரிக்காதீங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? மெயினாக பருவம் யார்கிட்ட? ஹனுமான்கிட்ட கேட்டுட்டாங்க. தயவு செய்து நீங்க இங்கிருந்து போக கூடாது, கொஞ்ச நேரமாவது நீங்க இருக்கணும் சொன்னார். அனுமான் சொன்னாரு, இல்ல இல்ல முடியாது, ஏற்கனவே நாங்க ரொம்ப நேரம் கால விரயம் பண்ணிட்டோம், ரொம்ப நேரம் கால தாமதம் ஆயிடுச்சு, அங்க ராமரும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் எங்களுடைய வருகைக்காக காத்துட்டு இருப்பாங்க, நான் சீதா பிராட்டியை தேடி போயிட்டு இருக்கேன், தயவு செய்து இதை தடுக்காதீங்க, நான் உடனே போகணும்னாரு. அவர் சொன்னார் மைனாக பருவதம், இல்ல இல்ல சில மணி துளிகளாவது நீங்க இருக்கணும்னு சொன்னார். அப்பவும் சொன்னார் ஹனுமான், இல்ல இல்ல நான் உடனே போகணும். அவரும் இல்ல இல்ல நீங்க சேவை பண்ணியாகணும். கடைசியில் ஹனுமான் தன்னுடைய கரங்களால் அந்த மலையை தொடுவார். அவர் அவர் தொட்ட உடனே இந்த மலைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இது போதுமா உனக்கு, நான் போகணும், தயவு செய்து என்னை தடுக்காத, ஸ்ரீராமனுடைய சேவைதான் எனக்கு முக்கியம், என்னுடைய சுகங்களோ துக்கமோ என்னுடைய ஆசாபாசமோ என்னுடைய ஆடம்பரமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த மலையை நினைச்சா ஹனுமானுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கொடுக்கும். அது முழுக்க முழுக்க தங்கத்தாலான மலை, ஹனுமானுக்கு ஆபரணங்களும் மாளிகைகளும் என்ன வேளாண் கொடுத்து அவர் இழைப்பாடுறதுக்கு அந்த இடம் ரொம்ப அருமையான இடம். ஆனால் ஹனுமான் ஸ்ரீராமனுடைய சேவைக்காக அதை நிராகரிச்சேன். ஏண்டா நான் தண்ணி சீதையை பார்க்க போகணும் அப்படி பறந்து போனேன். அப்படி பறந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் போற, கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய ராட்சசி, ஆக்சுவலி ஒரு தேவதை, நாக தேவதை சுரேஷான் அந்த அம்மாவுக்கு பேர். என்ன பேரு? சுரேஷா. சுரேஷா ஒரு தேவதை நாகக்கண்ணி. அவ என்ன பண்ணுவானா, ஒரு பிரம்மாண்டமான ராட்சசியோட ரூபத்தை எடுத்துக்குவா, பெரிய பிரம்மாண்டமான ராட்சசியோட ரூபம். அப்படி ஒரு வாயை திறக்கிற பல யோசனை பல மைல்கள் வாய் நீண்டுகிட்டே போகுது. அப்படி சிரிச்சா, அப்படி சிரிச்சா ஹனுமான பார்த்து சொன்னா ஹனுமான், ஹனுமான் நான் வந்து பிரம்மாவிட்ட வர வாங்கியிருக்கேன், என் முன்னாடி எந்த உயிரினம் வந்தாலும் நான் சாப்பிடலாம், நீயே எனக்கு உணவா வந்திருக்க, நான் உன்னை சந்தோஷமா சாப்பிட போறேன். ஹனுமான் சொன்னாரு, தேவதையே ரொம்ப சந்தோஷம், ஆனா எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நான் சீதா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு சுக்ரீவன் சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன உணவா எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் முடியாது, அது வரைக்கெல்லாம் நான் காத்திருக்க முடியாது, எனக்கு பசிக்குது, இப்பவே நான் உன்னை சாப்பிட போறேன். ஹனுமான் சொன்னாரு, தயவு செய்து வழி விடுங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, என்ன தடுக்காதீங்க, நான் போகணும், முடியாது, நான் உன்னை சாப்பிடுவேன். கடைசியில் அவன் வாயை பெருசாக்குனான். உடனே ஹனுமான் என்ன பண்ண, அவருடைய ரூபத்தை பெருசாக்குனார். அவளும் வாயை பெருசாகிட்டு போறா, பல யோஜனைகளை வாய் திறந்து போயிட்டு இருக்கு. அவருடைய மேல் தாடை வந்து வானத்தை நோக்கி போகுது, கீழ்த்தாடை சமுத்திரத்துக்கு அடியில் போகுது, பிரம்மாண்டமா வாயை திறக்கிறா. இந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்துப்பீங்க, உள்ள வாய்ப்புள்ள போறமே அந்த மாதிரி பிரம்மாண்டமா வாயை திறந்தான். அப்போ ஹனுமானும் பெருசாகிட்டே இருந்தாரு. பார்த்தா ரெண்டு பேருக்கும் போட்டி, அவளும் வாயை திறந்துட்டே இருக்காரு, ஹனுமானும் பெருசாகிட்டே இருக்காரு. இப்படி பெருசா அவரு ஆகாசெல்லாம் தொடர அளவுக்கு பெருசாயிட்டாரு. ஹனுமான் பார்த்தாரு, இவ கூட போட்டி போட்டு இருந்தா நான் எப்ப சீதையை போய் கண்டுபிடிக்கிறது, உடனே ஒரு சின்ன ரூபம் ஆயிடுவார், ஒரு பூனை மாதிரி ஒரு சின்ன ரூபம் எடுத்து அது வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்துருவார். ஹனுமான் ரொம்ப புத்திசாலி, அப்படி வாய்க்குள்ள போயிட்டு வந்தோன்னு ஹனுமான் சொல்லுவாரு, பாத்தியா நான் வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டேன், எப்போ நீ என்ன சாப்பிட்டுட்டேன், தயவு செய்து என்ன விட்டுடுன்னு. அப்ப அவனுடைய தேவதை ரூபத்துல வந்து சொல்லுவான், ஹனுமான் நீ உண்மையாலுமே பண்டிதன் தான், நீ ரொம்ப புத்திசாலி, கட்டாயம் உன் சீதை இருக்கிற இடம் தெரியும், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு விஜயம் உண்டாகட்டும் சொல்லி ஆசீர்வதிச்சா. ஜாய் ஸ்ரீ ஹனுமானுக்கு. அப்படி சுரேஷா ஆசீர்வதிச்ச உடனே ஹனுமான் திரும்பவும் தன்னை யாத்திரையை தொடங்கினான். அப்படி ஹனுமான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காரு. அப்படி ஹனுமான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய அவருனால ரொம்ப வேகமா போக முடியல, யாரோ அவரை பற்றி இழுக்கிற மாதிரி இருக்கு, யாரோ அவரை தடுக்கிறாங்க, அவர் பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்போ ஒரு ராட்சசி, ஒரு அரக்கி, அவர் பேர் சிமிக்கை, சிமிக்கைன்னு ஒரு அரக்கி, அவ ஹனுமானுக்கு மேல பயங்கரமான பொறாமை அவளுக்கு. அவன் நினைச்ச இந்த ஹனுமானை பிடிச்சு நான் அவன் குடல திருகி ரத்தத்தை பிடிக்கணும்னு சொல்லி அந்த ஹனுமானை பிடிச்சி அவள் அவளுடைய நிழலே தொடர்ந்து வந்து ஹனுமானுடைய நிழலே தொடர்ந்து அதை பிடிச்சு இழுக்கிறாள். ஹனுமானால் ரொம்ப தூரத்துக்கு மேலே வேகமாக போக முடியல. ஹனுமான் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ ஒரு ராட்சசியோட சூழ்ச்சியாக தான் இருக்கணும். அந்த ராட்சசி ஹனுமான் மாதிரி வந்தான். ஏ வானரமே, நான் இந்த வனத்தில் ஒரு ராட்சசி, நான் உன்னை புசிச்சு உன்னோட ரத்தத்தை குடிக்க போறேன்னு அப்படி சொல்லி வாயை திறந்தான். வழக்கு போல அவ வாயை திறந்தோடனே ஹனுமான் பெருசானார், அவளும் வாயை திறந்தா. கடைசி ஹனுமான் ரொம்ப சின்ன ரூபம் எடுத்து, பட்சி மாதிரி ரூபம் எடுத்து வாய்க்குள்ள போடுவார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வாய்க்குள்ள போன ஹனுமான் அப்படியே அவள் குடலை குடலை பிரிச்சுக்கிட்டு அவளை அவளை அப்படியே அவள் வயிறெல்லாம் கிழிச்சு அப்படி ஹனுமான் வெளியில வருவார். அந்த அரைக்கு அந்த வலி வேதனை தாங்க முடியாம அவள் வயிறெல்லாம் கிழிஞ்சு போய் ரத்தம் உடல்லேருந்து அப்படி ரத்தம்லாம் கொட்டுது. அவள் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டு ஒரு பெரிய மலை சமுத்திரத்தில் உள்ள மாதிரி விழுந்தா ஹனுமான் அங்கிருந்து திரும்பும் தடை யாத்திரையை தொடங்கினார். ஜாய் ஸ்ரீ ஹனுமானுக்கு. அப்படி சிமிக்கியை வதம் செய்துட்டு ஹனுமான் ரொம்ப வேகமா யாத்திரையை தொடர்ந்தார். அப்படி அவர் ரொம்ப வேகமா போகும்போது பல அந்த சமுத்திரங்களை தாண்டி லங்கையோடைய எல்லைக்கு வந்தார். அனுமானை வியந்து போயிட்டார். லங்கையுடைய தோற்றத்தை பார்த்து அவ்வளவு ஒரு அற்புதமான நகரம், எல்லாமே ஸ்வர்ணம், அதுக்கு பேரே ஸ்வர்ண லங்கா, முழுதும் தங்கம், அங்குள்ள வளைவுகள், நகரங்கள், தெருக்கள் எல்லாமே விலை உயர்ந்த பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு. ரோட்ல எல்லாம் வந்து ஆபரணங்களும் அணிகலன்களும் விளங்குது. அவ்வளவு ஒரு அற்புதமான பல பல மாளிகைகள், அரண்மனைகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. வைதூரியம், வைரம், முத்து, பவள் போன்ற விலை மதிக்க முடியாத பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு. ஹனுமான் அப்படி பிரமிச்சு போடுவார். அங்கே பாரு, பல கோயில்கள், நகரங்கள், தெருக்கள், வளைவுகள், பல பல மரங்கள். ஏ ஹனுமான், அவ்வளவு ஒரு அற்புதமான இடமா அப்படின்னு பார்த்த உடனே ஹனுமான் என்ன பண்ணுவாரு, ரொம்ப சின்ன ரூபம், ஒரு ஒரு சாதாரண ஒரு பூனை போல தன் ரூபத்தை மாத்தி லங்கைக்குள்ள பிரவேசிச்சார். லங்கைக்குள்ள ஹனுமான் உள்ள நுழைந்த உடனே, அவர் லங்கைக்குள்ள நுழைந்த உடனே, அந்த லங்கையுடைய காவல் தேவதை லங்கினின்னு ஒரு பொண்ணு, ஒரு தேவதை, அந்த லங்கையுடைய காவல் தேவதை யாரு, லங்கினி. லங்கினி குறுக்கிட்டா, ஏ வானரமே, உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா லங்கேஸ்வரனுடைய நாட்டுக்குள்ள நுழைவனி, யாருக்குமே இந்த அனுமதி கிடையாது, என்ன ஒரு துணிச்சல் உனக்கு, உடனே நான் உன்னை தண்டிக்க போறேன்னு சொல்லி லங்கினிக்கு பயங்கரமான கோபம். ஹனுமான் சொன்னாரு, நான் சும்மா இந்த ஊரை சுத்தி பார்க்கறதா வந்திருக்கேன், என்ன நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க, நான் போய் பார்த்துட்டு போய்க்கிறேன். அதெல்லாம் முடியாது, என்னுடைய அனுமதி இல்லாம நீ லங்கைக்குள்ள நுழைய முடியாது, எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி தன்னுடைய அஸ்தரத்தை எடுத்து அவன் ஹனுமான தாக்குறதுக்காக போனான். ஹனுமான் பால் கூடுமானவருக்கு ஹனுமான் ரொம்ப அன்பா கேட்டு பார்த்தாரு, மாதிரி கொஞ்சம் அப்படியே ஊரெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க, எனக்கு வேற ஒண்ணும் இங்க வேலை ஒண்ணும் இல்லைங்க. தள்ளா முடியாதுண்ணா, ஹனுமானுக்கு வந்து கண்ணுல கண்ணத்துல ஓரங்க பலான்னு லங்கினி லங்கினி தலை சுத்தி கீழே விழுந்தான். அப்படி தலை சுத்தி கீழே விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவுக்கு வந்தான். அவன் அப்படியே ஹனுமான கை கூப்பிடான், ஓ வானரமே, ஒரு தடவை பிரம்மா எனக்கு சொன்னார், ஒரு சமயம் குரங்கு வந்து ஒரு குரங்கு வந்து ஒன்னு ஓண்டு ஒரு அற விடும், அன்னையிலிருந்து லங்கைக்கு அழிவு உண்டாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அன்னையிலிருந்து லங்கைக்கு அழிவு ஏற்பட போகுது, ஜெய் ஸ்ரீ ஹனுமானுக்கு அப்படி அற விட்டதுக்கு தான் லங்கினி சொன்னான், சார் நீங்க தைரியமா தாராளமா போலாம் அப்படின்னு. அப்ப ஹனுமான் உள்ள நுழைந்தார். லங்கையில பல இடங்கள்ல போய் தேடுறாரு, பல அரண்மனைகள்ல பல இடங்கள்ல தேடி கடைசியில ராவனுடைய அரண்மனைக்கு வந்தார். அங்க வந்து பார்த்தா ஹனுமான் இன்னும் பிரமிச்சு போயிடுறார். அவ்வளவு அற்புதமான இடம், அங்கு உள்ள படிகள், படிகளுடைய அந்த கைப்பிடிகள், அந்த படிக்கட்டுகள், சோஃபா, மேஜை, நாற்காலி எல்லாமே ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்படி பல இடங்களை தேடி ஹனுமான் ராவனுடைய அந்தப்புறத்துக்கு வந்தார். ராவணன் படுத்து உறங்கிட்டு இருக்கான், அவன் கையெல்லாம் பாலம் மாதிரி இருக்கு, 10 தலை 20 கைகள், அந்த ஓரொரு கையிலும் 10-20 பொண்ணுங்க, ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க படுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் மதுபானம் அறிந்து அவங்க பார்த்தா விதவிதமான பெண்களா இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்து நாட்டுல நல்ல நாடு இருக்கு இல்லையா, இந்த லாட்டி டிக்கெட்ல வைப்பாங்க, அசாம், பூடா, நேதா, நேபாளம், கேரளா, தமிழ்நாடு, அந்த மாதிரி லாட்டரிக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த மாதிரி ராவனுடைய அரண்மனையில் பார்த்தா கந்தர்வருடைய பெண்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், அப்சரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், மனிதர்கள், எல்லாவருக்குமே பெண்கள் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாம் ராவனுடைய கையை தலையணியாக வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெண்களுக்கு மத்தியில் ராவணன் அப்படியே போதையில் அவன் கண்கள்லாம் சுழண்டு போக படுத்துருந்தான். ராவணனை பார்த்த உடனே ஹனுமானுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, இவனா லங்கேஸ்வரன் இவ்வளவு புஜகல பராக்கிரமா இருக்கானே. அவனுடைய கைகள், அவனை தோல் எல்லாம் பார்த்து ஹனுமான் அப்படியே பிரமிச்சு போடுவார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் மண்டோதரியோடைய ஆக்சுவலி ஹனுமான் நினைச்சார் இந்த இடத்துல கட்டாயம் சீதை இருக்க மாட்டாங்க, இங்கே சீதை இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அங்கிருந்து ஹனுமான் புறப்பட்டார். புறப்பட்டு மண்டோதரியோட அந்த புறத்துக்கு வந்தார். மண்டோதரி அவ்வளோ அழகு, மண்டோதரியை பார்த்து நினைச்சார் இவ்வளோ ஒரு வேளை சீதையா இருக்க முடியுமோ, ஆனால் எப்படி சீதை ராமனை பிரிந்திருக்கும் போது எப்படி இங்க சந்தோஷமா இருப்பாங்க, கட்டாயம் இது சீதையா இருக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி பல பல பெண்கள் இருக்கக்கூடிய அந்த புறத்துக்கு போனார். ஹனுமானுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது, நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் ஒரு சாது, நான் போய் பெண்களுக்குரிய அந்த புறத்துக்கெல்லாம் போக வேண்டியதாயிடுச்சு, ஆனா என்ன செய்யுது, ராமனுடைய சேவைக்காக சீதையை தேட வேண்டியதாயிடுச்சு. பல இடங்கள்ல லங்கையில போய் பார்த்தார், ஒரு எங்க பார்த்தாலும் லங்கையில ரொம்ப கோரமான இடமா இருந்தது, ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும் ரொம்ப ஐஸ்வர்யமா இருந்தது, மங்களமா இருந்தது, துளசி செடிகள்லாம் இருந்தது, அந்த இடம் ரொம்ப ஹனுமான் வந்தோடனே அவர் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லங்கையில ஹனுமான் பல இடத்துல சுத்தினாரு, ஆனா அது பௌத்திக ரீதியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது, ஹனுமானுடைய மனசுக்கு சந்தோஷம் தரல, ஆனா இந்த இடத்துல வந்தோடனே, இந்த அரண்மனைக்குள்ள வந்தோடனே ஹனுமானுக்கு இடம் முடியாத ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுதான் விபீஷனுடைய இடம். விபீஷன் ஒரு அசுரனா ராட்சசனா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப தர்மவான், நேர்மையான, பகவான் மேல பக்தி உள்ள. அப்படி விபீஷனுடைய அரண் அந்த புறத்துக்கு வந்தாரு, கைகூப்பி கும்பிட்டு அங்கிருந்து போனார். இப்படி எல்லா இடங்களையும் தேடி தேடி சீதையை கண்டுபிடிக்க முடியாம ஹனுமான் ரொம்ப மனசையே விட்டுடுவார். கடைசியில் அங்கே ஒரு லங்கையோட ஒரு ஒரு வனம் இருக்கும், அந்த வனத்து மரண்ட மரத்து மேல உட்காந்துருப்பார். எதாச்சியா திரும்ப பார்க்கும்போது நிறைய வானரங்களுக்கு மத்தியில ஒரு பெண்மணி உட்காந்து அழுதுன் இருப்பாங்க. காவி நிற ஆடை மரவுரு தெரிச்சிருப்பாங்க. தலைமுடியில இருந்து அவன் முகத்துல சோகம் இருந்தது. ஆனா அவனுடைய ரூபம் அவ்வளவு ஒரு அழகு, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அப்படியே தங்கத்தை உருக்கி ஊத்துன மாதிரி, எந்த விதமான ஆபரணங்கள் இல்லாம, எந்த விதமான அலங்காரம் இல்லாம அவ்வளவு அழகா இருக்காங்க சீதா பிராட்டி. சீதையை பார்த்தோன்னு அனுமான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்கதான் கட்டாயம் சீதையா இருக்க முடியும். ஆனா எப்படி போய் நான் முன்னாடி அவங்ககிட்ட நான் சொல்றது, நான் ராமனுடைய தூதன், எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு அனுமான் ரொம்ப யோசிச்சார். அந்த சமயத்துல ஹனுமான் மரத்துல உட்காந்து போது ராவணன் வர்றார். ஏற்கனவே ராவணன் சீதை கிட்ட பயங்கர கொடூரமா நடந்துக்குவான். வந்து சொல்லுவான், ஏய் சீதை, உனக்கு ஏற்கனவே ரொம்ப கால அவகாசம் கொடுத்துட்ட, இன்னும் உனக்கு ஒரு மாதம் தான் அவகாசம், நீ என்னுடைய சொல்படி கேட்கலன்னா உன்னை கொண்டு ஒரு ரத்தத்தை நான் குடிப்பேன். சீதை ஒண்ணுமே பேசாம அப்படி அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அங்குள்ள ராட்சசீட்டெல்லாம் ராவணன் சொன்னார், எப்படியாவது ஒரு மனசை மாத்துங்க, இவ எப்படியாவது இந்த லங்கைக்கு இந்த லங்கேஸ்வரனுக்கு அடிப்பணியணும் அப்படின்னு என்னெல்லாமோ ராவண சொல்லிட்டு கோபாலேஸ்வரோட போறாரு. இப்ப மண்டோதரி வந்து ராவணனை சமாதானப்படுத்தினாங்க. வாங்க நான் இருக்கவங்க கூட நம்ம போலாம் சொல்லி மண்டோதரி எப்படியோ ஒரு வகையில ராவணன் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தோன்னு அனுமானுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன செய்யறது, எப்படியாவது சீதையை சம்மதி புரிய வைக்கணும், நான் ராமனுடைய தூதா வந்திருக்கேன்னு. அப்ப ஹனுமான் சீதையை புரிய வைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவர் ரொம்ப அற்புதமா பாடுவார். அப்ப ராமருடைய காவியத்தை ரொம்ப அழகா பாடுறார். இந்த மாதிரி கோசல நாட்டு சக்கரவர்த்தி தசரதர், அயோத்தியா தலைநகரம், அவருடைய அவருடைய அற்புதமான குமாரன் ராமர், அவர் ஜனகருடைய சக்கரவர்த்தி, சீதையை திருமண ராஜகுமாரி சீதையை திருமணம் பண்ணாரு, எல்லாம் ரொம்ப அழகா பாடுறாரு ஹனுமான். சீதா பிராட்டி பாக்குறாங்க, இந்த பாடல் எங்கிருந்து வருது, யார் பாடுறாங்க, என்னுடைய பிரபுவோட லீலைகளை பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கி அங்கி பாக்குறாங்க. கடைசியில் ஒரு வழியா ஹனுமான் சீதை முன்னாடி வந்தாங்க, ரொம்ப அழகா பாடினார். சீதைக்கு ரொம்ப சந்தோஷம் அனுமான பார்த்தேன். ஆனா ஒரு மனதில் ஒரு பயம், ராவணன் ஏதோ ஒரு வான ரூபத்துல வந்து தன்னுடைய மனசை மாத்துறாங்கிறது நினைச்சு அவங்க அனுமான நம்பல. அவங்க நினைச்சாங்க, நீ ஒரு நீ கட்டாயம் லங்கேஸ்வரனாதான் இருக்கணும், நீ வந்து என்ன ஒரு என்ன மயக்கிறதுக்காக பல ரூபங்களை நீ ஏத்துக்கிற, அதான் நான் நம்ப மாட்டேன். அனுமான் இல்ல இல்ல, நான் ராமனுடைய தூதன் தான், எப்படின்னா சொல்லியும் சீதை நம்பல. கடைசியில ராமர் கொடுத்த அந்த மோதிரத்தை காமிப்பார், இதுதான் உங்க பிரபு கொடுத்தாரு, உங்களை பார்த்த உடனே இதை கொடுக்க சொன்னாரு. அதை பார்த்த உடனே தான் சீதைக்கு நம்பிக்கை வரும், அனுமான் ராமனுடைய தூதன் தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு ரகசியத்தையும் சொல்லுவார், ராமருக்கும் சீதைக்கும் தெரிஞ்ச ரகசியத்தை, அது வேற யாரும் வேற மூன்றாவது நபருக்கு தெரியவே தெரியாது, ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியத்தை வந்து ஹனுமான் சீதைக்கு சொல்லுவார். என்னன்னா, ஒரு சமயம் ராமர் வந்து ராமரும் சீதையும் தண்டகாரண்ய வனத்தில் இருக்கும்போது ராமருக்கு வந்து எப்பவும் சீதை பாதத்தை பிடிச்சு விடுவாங்க. அப்படி பார்த்து பிடிக்கும்போது அவன் கையில மோதிரம் போட்டிருந்தாங்க. இந்த மோதிரத்துல நிறைய கல்லுகள்லாம் இருக்கு. இப்ப நீங்க மோதிரத்தை பார்த்து நிறைய கல்லுலாம் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப கல் அந்த பாலத்தை அமுத்தும் போது சீதை திடீர்னு மோதிரத்தை கழட்டி வீசிடுவாங்க. இப்ப ராமர் கேட்பாரன், சீதை ஏன் மோதிரத்தை கழட்டி வீசினேன். இப்ப சொல்லுவாங்களாம், பிரபு இந்த இதுல உள்ள கல்லுகள்லாம் உங்க தாமரை பாதத்தை குத்திரும் சொல்லிதான் கழட்டி வீசினேன். இப்ப ராமர் சிரிச்சே சொல்லுவாராம், இல்ல இல்ல, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒரு கல்லு என் காலில் பட்டதுக்கே அந்த அகல்ய விமோசனமாயி அவ தன்னுடைய கணவரை சேர்ந்தா. அப்ப என்னுடைய இந்த கல்லுல எவ்வளவு பொண்ணு இருக்கான்னு தெரியாது, ஒருவேளை அவங்கெல்லாம் உனக்கு போட்டியா வந்துருவாங்க பயந்து கழட்டி வீசினேன். இந்த கடையை வந்து ஹனுமான் சீதாட்ட சொல்லுவாங்க. சீதைக்கு ரொம்ப சந்தோஷம், இது ராமருக்கும் ஹனுமானுக்கு ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அப்ப பரிபூர்ணமா நம்புவாங்க ஹனுமான சீதை. இப்ப ஹனுமான் சொல்லுவாங்க சீதாட்ட, சீதா பிராட்டி, சீதா மாதா, இனியும் நீங்க இருக்க வேண்டாம், என் தோல் மேல ஏறிக்கங்க, நான் ராமத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன். எப்பேற்பட்ட ராட்சசன் வந்தாலும் சரி, யார் உங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் பதம் செய்துட்டு நான் உங்க ராமத்தை கொண்டு போய், ராமர் பிரபு உங்களுடைய பிரிவுல அழுது புலம்பிட்டு இருக்காரு, அவருக்கு அவர் சந்தோஷமாவே இல்லை, தயவுசெய்து என் கூட வரணும், நான் உங்க கூட்டிட்டு போறேங்க. சீதா சொன்னார், தியால் அது தர்மம் இல்லையே ஹனுமான், என்னுடைய பிரபு வந்து என்ன கூட்டிட்டு போகணும், இன்னும் ஒரு மாத காலம் தான் டைம் இருக்கு, அப்படி பிரபு வரலைன்னா நான் இங்கேயே தீய மூட்டி என் உடலை விட்டுடுவேன், அதனால எவ்வளவு சீக்கிரம் போறவே போய் என்னுடைய பிரபு கிட்ட சொல்லி சீக்கிரம் அவர் இங்க வர சொல்லு அப்படின்னு யாரு சொன்னாங்க, யார்கிட்ட, ஹனுமான்கிட்ட. ஹனுமானும் சீதையை சீதை சொல்றதுக்கு வேற வழி இல்லை, ஹனுமான் கூட்டின்னு போக தயாரா இருந்தாரு. சீதை வரத ஹனுமான் ஒருத்தரே போதும் லங்கையை அழிக்கிறதுக்குன்னு ஒரு உதாரணம் செய்து காமிச்சார். ஹனுமான் பார்த்தார், நான் ஒரு ராமருடைய தூதன் வந்திருக்கேன், நான் யாருன்னு உங்களுக்கு காண்பேன், ராமருடைய பராக்கிரம் என்ன, ராமருடைய சேவகர்களுடைய சக்தி என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கணும். உண்மையில ஹனுமானுக்களுடைய சக்தியெல்லாம் காமிக்கணுங்கிற ஆசை கிடையாது, ஸ்ரீ ராமருடைய மகிமை என்னன்னு புரிய வைக்கணும்னா. தன்னே ஹனுமான் பார்த்தார் அங்கே என்ன பண்ணுவார் ஹனுமான், அங்கிருந்து ஒரு பெரிய மரத்தை பிடிங்கி எடுப்பார், பிடிங்கி எடுத்து அங்குள்ள ராட்சசிகளை பந்தாடிவர், அவளுக்கெல்லாம் இங்கி அங்கி கத்திட்டு ஓடுவாங்க, ரெண்டு கொம்பு பல்லெல்லாம் வெளியே வந்து அவங்க ஏற்கனவே பார்த்து கொடுக்கிறதா இருப்பாரு. ஹனுமான் வந்து நீங்க இப்ப வேர்ல்டு கப் சிக்ஸர்லாம் அடிப்பாங்க அந்த மாதிரி அடிப்பாரு. ஆக்சுவலி ஹனுமான் தான் ஒரிஜினல் ஹீரோ. உண்மையில இப்ப நம்ம பண்றது எல்லாமே நகல் பண்றதுதான், அது உருப்படியான நகல் கிடையாது, எல்லாமே கிராபிக்ஸ் மேஜிக். உண்மையான ஹீரோ கதாநாயகன் கதாநாயகனா பகவான் ராமரும் சீதையும் தான். நம்ம ஏற்கனவே உபன்யாசம் நான் சொல்லியிருக்கேன், அந்த காலத்துல வந்து ராமாயணம் மகாபாரதத்திலாம் வந்து ரொம்ப அற்புதமா சரித்திரங்களை சொல்லி வச்சாங்க. ராமர் ராமர் தான் எல்லா பராக்கிரமும் எல்லா சக்தியும் நிறைந்தவர், சீதாதேவி எல்லா ஐஸ்வர்யமும் நிறைந்தவங்க, அவங்க தான் உண்மையில ஹீரோ ஹீரோயின். ஆனா அவங்களுக்கு நடுவில் கூட ஒரு வில்லன் வருவார் இப்ப ராவணன் வந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த வில்லன் வந்து வில்லன் வந்து கதாநாயகி தூக்கிட்டு போடுவாரு, அப்புறம் ஹீரோ போய் அந்த வில்லனை கொண்டு கதாநாயகி திரும்ப எடுத்துட்டு வருவார், வீட்டிட்டு வருவார். அதைத்தான் இப்ப சினிமாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ராமாயணத்தை நடந்தது இன்னும் காப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆக்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா ஒரே ஆக்டர் நடிக்க முடியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா வயசாயிடும் இல்ல. அதனால இப்ப உள்ளது எல்லாமே நகல் பண்றது. ஆனா உண்மையாலுமே ராமாயணம் சத்தியம், சத்தியம் பரம சத்தியம். அது பகவானுடைய எல்லா விதமான கல்யாண குணங்களையும் தெய்வீக குணங்களையும் லீலைகளையும் வெளிப்படுத்தும். இன்னொரு உதாரணம், சினிமா பாட்டுல கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அதாவது பகவத்கீதையில 10வது அத்தியாயம், அந்த 10வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அவர் என்னவா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் வந்து காலங்கள்ல வசந்த காலமா இருக்கேன், மாதங்களில் நான் மார்கழியா இருக்கிறேன், பக்தர்ல நான் பிரகலாதனா இருக்கிறேன், வீரங்க நான் அர்ஜுனனா இருக்கிறேன் சொல்றாரு. அதை பாட்டா புடிச்சிட்டாங்க, அதை அப்படியே கிருஷ்ணரை தூக்கி போட்டு ஒரு பெண்ணை வச்சு பாடிட்டா, காலங்களில் அவள் வசந்தம். அங்க உண்மையில என்ன பகவத்கீதை சொல்லி கிருஷ்ணர் தான் காலங்கள்ல வசந்தம், அவர் தான் மாதங்கள்ல மார்கழி. என்ன பண்ணிட்டாரு, உள்டாவா அப்படியே மாத்திட்டாங்க, ஒன்னே விட்டு வைக்க மாட்டாங்க. ஆனா அங்க உண்டு சாஸ்திரத்தை சொல்லிக்கிறது பகவான சொல்லியிருக்கு, பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியவர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, நம்ம அப்படியே தலைகீழ மாத்திரும் பகவான் எல்லாம் விட்டுட்டு நான் அனுபவிக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிப்பாங்க. ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனார், அதே ராவணன் சீதையும் ராமரையும் ரெண்டு பேரும் சேர்த்து தூக்கிட்டு போறது என்ன இருப்பான், சீதையை மட்டும் தூக்கிட்டு போகாம சீதையும் ராமரையும் ரெண்டு பேரும் சேர்த்து லங்கைக்கு தூக்கிட்டு போயிருந்த என்ன இருப்பான், அவ பெரிய பக்தனா இருப்பான் அப்படிதானே. ஏன்னா ராமரும் சீதி பிரிக்க நினைக்க மாட்டாங்க பக்தர்கள், அவன் சீதையை மட்டும் வேணும் நினைச்சா. அதனாலதான் என்னன்னா அழிஞ்சு போனான், அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ ராமர் வேண்டாம் சீதை மட்டும் வேணும் சொல்றவங்க யாரு, ராவணன். எனக்கு பகவான் வேண்டாம் லட்சுமி மட்டும் வேணும் சொல்றவங்க யாரு, நம்ம தான் ராவணன், வேற யாரும் கிடையாது. எனக்கு பகவான் விஷ்ணு கிருஷ்ணர்லாம் வேண்டாங்க, லட்சுமி மட்டும் வேணுங்க. அப்ப லட்சுமி மட்டும் என் வீட்டுக்கு வரணும், இது நியாயமான வார்த்தை, அது சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குல்ல. எனக்கு ராமர் வந்து வேண்டாம், அவங்க மனைவி மட்டும் எனக்கு வேணும். அது என்ன அர்த்தம், ராவணன் தான். அப்ப யார் ராவணன், யார் யாரும் கிடையாது. இப்படி அந்த ராவணன் அவனுக்கு வந்து ஹனுமான் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கணும் நினைச்சார். அந்த அசோகவனத்துல ஒரு பெரிய மரத்தை பிடுங்கினார், அங்குள்ள ராட்சசிகளாம் அடிச்சு கொன்னாரு, பல பல ராட்சசிகளாம் உயிருக்கு பயந்து ஓடி ராவணன் போனாங்க. அவங்க சொன்னாங்க தண்டகா அந்த அசோகவனத்துல ஒரு, அதுக்கு அசோகவனம் ஏன் பேர் தெரியுமா, சோகம் என்னது வருத்தம், சமஸ்கிருதத்தில் ஆ போட்டு அந்த வருத்தமே, அசோ சோக அசோகா, சோகான்னா வருத்தம், அசோகம்னா அந்த வருத்தமே கிடையாது. ஏன்னா சீதா அங்க இருந்தாங்க, சீதாதேவி எங்க இருக்காங்களோ அவங்க எல்லா ஐஸ்வர்யம் அங்க, அந்த வருத்தமே இருக்காது. சீதாதேவி ஏன் வருத்தமா இருந்தாங்க, ராமருடைய பிரிவுல வருத்தமா இருக்காங்க, ஆனா சீதா இருக்கிற இடத்துல வருத்தம் கிடையாது. அந்த அசோக வனத்துல ஹனுமான் ரொம்ப அற்புதமா ராட்சசர்களை பந்தாடினாரு. ராவணனுக்கு செய்தி வந்தது, அசோக வனத்துல ஒரு வானரம் ஒரு குரங்கு பூந்து அந்த வனத்தையே நாசமாக்குது, மரங்களை பிடுங்குது, செடியை பிடுங்குது, அங்க ஒரு பெரிய மண்டபம் அந்த தூணை பிடுங்குது, என்னெல்லாமோ குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே ராவணன் கட்டளையிட்டார், அவருடைய மந்திரி எல்லாம் கூப்பிட்டாரு, உடனே அந்த வானரத்தை பிடிச்சிட்டு வாங்கினாரு. மந்திரிகள்லாம் வந்தாங்க, அனுமானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் அந்த அங்க ஒரு பெரிய மண்டபம் இருந்தது, மண்டபத்தோட தூணை எடுத்துக்கிட்டாரு, இரும்பு தூணு, அதை எடுத்து ஓரோருத்தர் ராட்சசர் மண்டையை உடைச்சாரு, அவன் கையை உடைச்சு காலை உடைச்சு ரதத்தையெல்லாம் பீஸ் பீஸ் ஆகினாரு. எல்லாம் உயிருக்கு பயந்து இங்கி அங்கி ஓடுறாங்க, பாதி பேர் ரத்தம் எல்லாம் வடியுது, மண்டை உடஞ்சு ரத்தம் வருது, கை கால் உடஞ்சு ரத்தம் வருது, அவன் இங்க ஓடுறான் அங்க ஓடுறான். ராவணன் ஒரு இடத்துல அனுப்புறான், மந்திரிகள் வராங்க, ராவனுடைய பசங்க வர்றாங்க, எல்லாத்தையும் ஹனுமான் பந்து ஆடுறாரு. அப்படி கொஞ்ச நேரத்துல அசோகத்துல அப்படி பெண குவியில லட்சக்கணக்கான ராட்சசர்கள், 80,000 லட்சக்கணக்கான ராட்சசர்கள் வந்து ஹனுமான எதிர்த்து வந்தாங்க. ஹனுமான் ஒரு ஆளா இருந்து அவ்வளவு பேரையும் எமலோகத்துக்கு அனுப்பிச்சார், ஜெய் ஸ்ரீ ஹனுமான் கி. கடைசியில ராவணன் அவனோட பையன் இந்திரஜித், இந்திரஜித் பயங்கரமான கோபம், தந்தை நான் போய் இந்த வானரத்தை பிரிச்சுட்டு வரேன், என்னக்கு உத்தரவு கொடுங்க, என்ன என்ன வாழ்த்தி அனுப்புங்க. ராவணன் சொன்னார், போ இந்திரஜித், அந்த வாகனத்தை உயிரோட பிடிச்சு, உயிரோட எப்படி பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு. இந்திரஜித் பயங்கர வேகமாக ரதத்துல வந்தான். ஹனுமான் கூட பயங்கரமா யுத்தம் செய்தான். ஹனுமான் தன்னுடைய கதையால் அவனை தாக்க அவன் பல அஸ்திரங்களால் ஹனுமான தாக்கும் பயங்கரமா யுத்தம் நடந்தது. ஹனுமான் பார்த்தாரு, இவங்க சின்ன பையன், இவன் கூட சண்டை போடுறத நம்ம வந்தோம், நம்ம லங்கேஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இவங்கிட்ட மாட்டிக்கணும். இவன்கிட்ட மாட்டினா இவன் ரொம்ப கர்வப்பட்டு என்ன லங்கேஸ்வரன் மாதிரி கொண்டு போய் நிற்பான், அப்ப நான் லங்கேஸ்வரனை நேருக்கு நேர் பார்த்து பேசணும் ஹனுமான் நினைச்சார். உடனே இந்திரஜித் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார், ஹனுமானை நோக்கி விட்டார். பிரம்மாஸ்திரனால என்ன பண்ண முடியும், ஹனுமானை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஹனுமான் நடிச்சார், அதுல கட்டுப்பட்ட மாதிரி அவர் உடல்லாம் கட்டுப்பட்டு அப்படியே இந்திரஜித் பயங்கரமான சந்தோஷம், பாரதத்தை பிடித்தேன்னு சொல்லி ரதத்தில் ஏற்றி கூட்டிட்டு அவனை இழுத்து கொண்டு வாங்க அப்படி கூட்டிட்டு வந்தாங்க. ராவனுடைய சபையை முன்னாடி வந்து நிப்பாட்டினாங்க. ராவணன் பார்த்தாரு, ஏ வானரமே, உனக்கு என்ன தைரியம் என்றால் லங்கேஸ்வருடைய கோட்டைக்குள்ள நுழைவ. அப்ப ஹனுமான் சொல்லுவார், ராவணா இப்ப ஒண்ணு கூட மோசமாகல, நீ மரியாதையை சீதையை ராமத்தை ஒப்படைச்சினா உன்னுடைய வம்சம் தப்பிக்கும், இல்லாட்டி ஒரு ராட்சசன் உயிரோடு தப்பிக்க முடியாது. என் பிரபு அவ்வளவு பராக்கிரமசாலி, நீ பார்த்தே இல்ல, அவருடைய சேவகனால என்னையே உன்னால ஒண்ணு செய்ய முடியல, அதனால ராவணா நான் உன்னை எச்சரிக்கிறேன். கேட்டோன்னு ராவணனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும், அப்படி கண்ணெல்லாம் சவந்துடும், பத்து தலைந்த அப்படி தீ மாதிரி நெருப்பு போறியும். அவனுடைய உஷ்ணமுடைய கோபத்துடைய அதிகரிப்பு அவன் சொல்லுவான், இந்த வாரத்தை பிடிச்சு கொள்வீங்க அப்படின்னா. யார் சொன்னாங்க, ராவணன். அப்ப விபீஷன் சொல்லுவாரு, ராவணா இது தர்மம் கிடையாது, இவனோட பெரிய தொல்லையா போச்சு, எப்ப பாரு ஏதாவது தர்மம் தர்மம் என்னையா சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு தூதனை ஒரு ஒரு ஒற்றனை கொள்றது தர்மமாகாது, அவனை ஏதாவது நீ தண்டனை கொடுக்கலாமே தவிர அவனை கொள்றதுக்கு அனுமதி கிடையாது, அது தர்மம் இல்லைன்னு சொன்ன. அப்போ ராவணன் சொன்னாரு, இந்த குரங்குகளுக்கெல்லாம் ரொம்ப அகங்காரம், அவங்களோட வாழ், அந்த வாழை பிடிச்சி நெருப்பு வச்சு இந்த லங்கை தெருக்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க அந்த குரங்க, அப்பதான் அதுக்கு புத்தி வரும்னு. உடனே அந்த ராட்சஸ்கள் அனுமாவுடைய வாழ்ல துணியை சுத்தறாங்க, சுத்தர வாழ் நீண்டுகிட்டே போகும், துணியை சுத்தி சுத்தி அவன்லாம் கலைச்சு போயிடுவான். கடைசியில் ஒரு வழியா துணியை சுத்தி முடிப்பாங்க, நெருப்பு வச்சாங்க. நெருப்பு வச்சு எப்படி இருக்கும் அனுமானுக்கு, வாழ்ல ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், அவருக்கு எரியவே எரியாது. ஹனுமான் நினைச்சாரு, கட்டா இந்த செய்தி சீதா பிராட்டிக்கு வந்துடும், இந்த மாதிரி ஹனுமானை வந்து ராவணன் பிடிச்சு அவர் வாழ்ல நெருப்பு வைக்கிறாங்கன்னு. உடனே சீதை பிரார்த்தப்பண்ணா, ஏ அக்னிதேவ், என் நான் ஒரு பதிவிரதை, நான் ஒரு பத்தினிங்கள் உண்மையானா ஹனுமானுக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்கக்கூடாது, அந்த நெருப்பு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சீதா பிராட்டி பிரார்த்தனை செய்தாங்க. ஹனுமானுக்கு சுடவே இல்லை, வாழ் ரொம்ப குளுமையா இருந்தது. ஹனுமான் முடந்தார், கட்டாயம் இந்த சீதையோட பிரார்த்தனையா தான் இருக்கும், சீதாவுடைய கருணையினால்தான் இந்த இது என ஒண்ணுமே செய்யல. ஹனுமான் பார்த்தார், சரி ஏன் வாழ நெருப்பு வைக்கிறீங்க, இந்த குரங்கெல்லாம் வந்து ரொம்ப சேட்டா பண்ணும், என் வாழ ஹனுமான் வாழ நெருப்பு வச்சு இந்த ராட்சசங்கள்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா லங்கையோட தெருக்களை கூட்டிட்டு வருவாங்க. ஹனுமான் உடனே தன் அந்த அஸ்திரத்திலிருந்து விடுவிச்சுக்குவார், எல்லாம் பயந்து போட பிரம்மாண்டமான ரூபம் எடுத்தாரு, ஒரு மரத்திலிருந்து அந்த மரத்துக்கும் அந்த மரத்து அடுத்த மரத்துக்கும் ஓரொரு மரத்துக்கும் தாவினார். அவர் தாவும் போது அந்த மரம் எல்லாம் அப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சது, மாளிகைகளுக்கு தாவினார், மாளிகையெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சது, வளைவுகளுக்கு தாவினார், வளைவுகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு, இப்படி ஒட்டுமொத்த அயோத்தில லங்கையிலையும் ஓரொரு மாளிகையிலையும் மரமலைகளையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் ஓரொரு இடத்திலையும் தாவினார், ஒட்டுமொத்த லங்கையும் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அப்படி எரிய எரிய லங்கை முழுதும் தங்கத்தாலானது, அப்படி தங்க உருகி ஆறா ஓடுது, ஒரு இடம் விட்டு வைக்கல. எல்லா ராட்சசர்களும் இங்கி வீட்டை விட்டு வெளியே வந்து இங்கி இங்கு ஓடுறாங்க, எங்க போறதுன்னே தெரியல, எல்லா பக்கம் வெறுப்பா இருக்கு, எல்லா பக்கம் ஜுவாலா, எல்லா பக்கம் உஷ்ணம், இவங்க எல்லாம் உயிரே போ, லங்கையே ஒட்டுமொத்த லங்கி அழிஞ்சிரும் போல இருக்கே, எல்லாம் இங்கி அங்கே ஓடினாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல ஒருத்தருக்கு. எல்லாம் ராவணன் அப்படி தலையில கை வச்சு உட்காந்துருக்கான். அவனுக்கு அப்பவே அப்பதான் முடிச்சான், நினைச்சா ஒரு வானரத்தை என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே, அப்பதான் அவனுக்கு மனசுல பயம் வந்தது, ராமர் உண்மையில ஒரு பராக்கிரமசாலியா இருப்பான். அப்ப ஹனுமான் ஒட்டுமொத்த லங்கையை எழுச்சிடுவாரு. உடனே ஹனுமான் யோஜனை வரும், ஐயையோ நான் பெரிய தவறு பண்ணிட்டேனே, இங்கதான சீதா பிராட்டியும் இருக்காங்க, சீதா அதை விட லங்கையில இருக்காங்களே, அது தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன்னு உடனே தன்னுடைய வாழை கொண்டு போய் தண்ணியில நினைச்சு அணைச்சிட்டு உடனே அசோகவனத்துக்கு வந்தாரு. ஆனா ஒட்டுமொத்த லங்கையும் சுத்தி தீப்பத்தி எரியுது, அசோகவனத்துல ஒரு சின்ன நெருப்பு கூட விழுகல. ஹனுமான் ரொம்ப சந்தோஷம், சீதா பிராட்டியோட இந்த பதிவிரத தண்ணி. திரும்பவும் ஹனுமான் ஒரு முன்னாடி கூட சீதா முன்னாடி வந்தாங்க, சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹனுமான் நீ ராவணுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிச்ச. உடனே ஹனுமான் சொன்னார், நான் உடனே போய் பிரபுவை கூட்டிட்டு வரேன். சீதா சொன்னாங்க, ஹனுமான் நீ வந்து நீ என் முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இன்னொரு நாள் கூட இங்கே இருந்துட்டு போ, ராமனுடைய கதையெல்லாம் சொல்லு, ராமர் அந்த மனத்தில் என்ன பண்றார், எப்படி இருக்காரு, நீ ஒன்னு ரெண்டு நாள் கூட என் கூட இருந்து நீ ராமனுடைய லீலைகளை சொல்லணும்னு ரொம்ப அன்போட கேட்டுக்கிட்டாங்க. சீதைக்கு ஹனுமான பிரிய மனசே வரல. கடைசியில் சீதையும் தன்னுடைய ஒரு அவங்க அனுப்பி இந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்து அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த கதை எனக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரிந்தது. இது நீ சொன்ன கட்டாயம் ராமர் புரிஞ்சுட்டுவா நீ என்னை பார்த்துட்டேன். இப்படி ஓகே முடிச்சிடலாம். இப்படி வந்து என்ன ஆயிருன்னா, ஹனுமா சீதையை பார்த்த சந்தோஷத்தோட அங்க திரிக்கூட மலைன்னு ஒரு லங்கையில் ஒரு திரிக்கூட மலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த திரிக்கூட மலையில ஏறுவார். ஏறி அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணுவார், அப்படி ஆகாசமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா பறந்து வராரு. ஆக்சுவலி ஹனுமான் என்ன சொல்லுவாருன்னா, அந்த வானரங்களுக்கு எல்லாம் சீதையை பார்க்க போகும்போது, நான் திரும்ப வர வரைக்கும் இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, கட்டாயம் நான் சீதையை பார்த்துட்டு வருவேன், நம்பிக்கையோட காத்திருங்க சொன்னாரு. இந்த வானரங்கள்லாம் ஹனுமான் வரதை வருகை பார்த்து வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தாங்க. ஹனுமான் ரொம்ப சந்தோஷமா வந்தாரு, ஹனுமான் வரதை பார்த்தவொடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, கட்டாயம் ஹனுமான் சீதையை சந்திச்சிருப்பாரு. உடனே வந்து சொன்னாரு, நான் சீதையை பார்த்துட்டேன்னு. ஓரொரு வானரங்களும் துள்ளி குதிச்சாங்க, நலன் நீலன் ஜாம்பவான் எல்லாருக்கும் அப்படியே தன்னை தங்களை கட்டுப்படுத்திக்க முடியாம சந்தோஷத்துல இங்கே அங்கே ஓடுனாங்க, மரத்துக்கு மரம் தாவுனாங்க, தண்ணியில போய் குதிச்சாங்க, தங்களை கட்டுப்படுத்தி உடனே போகணும், உடனே சுக்ரீவனை பார்க்கணும், இந்த சுக்ரீவனும் ராமனும் நம்முடைய வருகைக்காக காத்துட்டு இருப்பாங்க, சீதையை பார்த்துட்டு உடனே போய் சொல்லணும் சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த சந்தோஷத்துல எல்லா வானரங்களும் கிஷ்கிந்தைக்கு வர வழியில சுக்ரீவன் ஒரு வனம், சுக்ரீவனுக்கு ஒரு அழகான வனம் இருக்கு, ஒரு தோட்டம் இருக்கு, அங்க நிறைய பழங்கள்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு மதுவனம் பேர், மதுவனமும் ஏதோ பேர். அந்த வனத்துக்குள்ள வந்து பழங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வனத்தையே நாசமாக்கிடுவாங்க. உடனே அந்த அந்த வனத்திலிருந்து ஒரு வானரம் போய் சுக்ரீவன்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி ஹனுமான் நலன் நீலன் ஜாம்பவான் எல்லாம் நம்ம வனத்துக்குள்ள வந்து நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாங்க, இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க, மரங்களை பிடிச்சி உழுக்கிறாங்க, பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிடுறாங்க, மது அந்த தேன் எடுத்து பருகிறாங்க, மது எடுத்து பருகிறாங்க. சுக்ரீவன் புரிஞ்சுட்டார், கட்டாயம் அவங்க சீதையை பார்த்துக்கணும், அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், அவங்க இஷ்டம் போல இருக்கட்டும், எங்கிட்ட வர சீக்கிரம் உடனே வர சொல்லுங்க, நான் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். உடனே ஹனுமானும் ஓட்டி வர்றாங்க ராமரை பார்க்கறதுக்காக. ஆக்சுவலி நம்ம தமிழ்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு மாதிரி ரெண்டாவதுதான், இப்ப நீங்க வந்து இன்னார பாத்தீங்களான்னு எப்படி கேட்போம், அவர் பேரை சொல்லி பாத்தீங்களான்னு கேட்போம், உதாரணத்துக்கு சீதையை பாத்தீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு கூட ராமருக்கு பொறுமை இருக்காதான், ஹனுமான் சீதையை பார்த்தாரா இல்லையான்னு. ஹனுமான் சொன்னார், கண்டேன் சீதையின்னு சொன்னாரா, ஃபர்ஸ்ட் கண்டேன்னு வார்த்தையா சொன்னேன். ஏன்னா ராமர் அவ்வளவு ஆர்வமா இருக்காராம், ஹனுமான் சீதையை பார்த்திருப்பாரோ, கட்டாயம் ஒரு வாயிலிருந்து பார்த்தேங்கிறத சீதைன்னு சொன்னா கூட என்ன நடந்ததோன்னு ராமர் நினைப்பார். ஹனுமான் வந்து சீதை சீதையை கண்டேன்னு சொன்னா கூட, அந்த சீதைன்னு சொல்ற இடத்துல கூட ராமருக்கு ரொம்ப பதட்டமாயிருமா, சீதைன்னு சொல்றாரே பார்த்தாரோ இல்லையோ என்னாச்சோ. அதனால ஹனுமான் சொன்னாரா, கண்டேன் சீதையின்னு. அப்படியே ராமருக்கு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம், ஹனுமான் சொல்லி அப்படியே ராமருடைய பாதங்களை சாஸ்திரமா நமஸ்கரிச்சார். அப்படியே ராமர் ஹனுமான் அப்படியே எடுத்து ஆலிங்கனம் பண்ணார். ஹனுமான் அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் இருந்து வர கண்ணீரால் அப்படியே அந்த அந்த கண்ணீர் வந்து அப்படி குளிர்மையா இருக்குமா, அந்த கண்ணீரால் ஹனுமான் அப்படியே அபிஷேகம் பண்ணார் ராமன். ஜாய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. எப்படி ஹனுமானுக்கும் ராமருக்கும் அன்பு பரிமாற்ற ராமர் சொல்லுவார், ஹனுமான் நீ எனக்கு பண்ண இந்த சேவைக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும், எனக்கு என்ன சொல்றதுமே தெரியல. ஹனுமான் நீ சீதா இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்திருக்க, நீ சீதையை கண்டு பார்த்துட்டு வந்திருக்க, நான் உனக்கு என்ன செய்ய போறேன். ஆனா ராமர் ஒன்னு சொன்னார், ஹனுமான் நான் இப்ப சொல்றேன் இது உறுதி, இந்த உலகத்துல ராமாயணம் இருக்க வரைக்கும் ஒரு புகழ் இருக்கும் சொன்னார். ராமாயணம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கட்டாயங்களுடைய புகழ் இருக்கும் சொன்னார். ஹனுமான் சொன்னார், பிரபு நான் எதையுமே எதிர்பார்க்கல, உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதே பெருசு. அந்த அளவுக்கு ரொம்ப பணிவா ராமர்கிட்ட சொன்னார். எப்படி ஹனுமான் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க எப்படி அங்க பிரயாணம் செய்தாங்க, அந்த சமுத்திரத்துக்கு எப்படி போனாங்க, அந்த சமுத்திரராஜன் வந்தது, அதுக்கப்புறம் விபீஷண சரணாகதி, இதெல்லாம் நாளைக்கு நம்ம கடைசி நாள் உபன்யாசம். நாளைக்கு விபீஷனுடைய சரணாகதி, ராவனுடைய பராக்கிரமான செயல்கள், அவன் எப்படி வரங்கள் வாங்கினா, என்னென்ன தவம் பண்ணா, அவனுடைய கதைக்கு ராவணனுடைய சரித்திரத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குங்கிறத இறுதியா நாளைக்கு படிச்சு ராமாயணத்தை நாளையோட முடிக்கலான்னு ஒரு சித்தம் இருக்கு. பிரார்த்தனை செய்துக்குவோம். நாளையோட இந்த உபன்யாசம் முடிவடைய போகுது. ராமர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஹனுமான் மாதிரி ஒரு சேவை பண்றதுக்கு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஹனுமான் பக்தி சேவையில நிறைய தொந்தரவுகளை சந்திச்சார். அவர் அந்த சமுத்திரத்தை கடக்கும் போது பல பல தொந்தரவுகளை, உண்மையில நம்ம பகவானுக்கு பக்தி செய்யும் போது கட்டாயம் நமக்கு இடையில துன்பங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கும், இடையூறுகள் வரும், அதெல்லாம் பொருட்படுத்தாம சேவை பண்ணுங்கிறது ஹனுமான் ஒரு உதாரணமா இருக்கு. அது ஒன்னொன்னு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஹனுமான் பட்ட துன்பங்களையும் அவர் எந்த அளவுக்கு அதை பகவானுடைய சேவைக்காக எடுத்துக்கிட்டாருங்கிறது பார்ப்போம். முதல்ல அவர் போகும்போது யார் வந்தாங்க, ஹனுமான் சமுத்திரத்தில் போகும்போது அவருக்கு தடங்களா யார் வந்தாங்க, முதல் ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டும் போது கூட்டத்தோடு கோவிந்தப்படம் யாரோ ஒத்து சொல்லுங்க, மலை அந்த மைனாக பர்வதம், மைமாக பருவதும் ஹனுமான சொன்னாரு, நீ ராமருடைய சேவைக்காக போற, நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போனேன். ஹனுமான் என்ன சொன்னார், எனக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி அதோடைய தாத்பரியம், அதோடைய தத்துவம் என்னன்னு ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, ஒரு பக்தன் பக்தி சேவை செய்யும் போது அவனுக்கு பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், இக உலக வசதிகள்லாம் கிடைக்கலாம், அவனுக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஆனா அவன் அதை ஏற்றுக்க கூடாது. எனக்கு எனக்கு ராமருக்கு பக்தி செய்தால் எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், நான் ரொம்ப உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவேன். அதுக்காக ஒரு பக்தன் பக்தி சேவை பண்ணக்கூடாது. அனுமான் அதனாலே அதை ஏற்றுக்கல, இது எனக்கு வேண்டாம், நான் இதுக்காக செய்யல, நான் ஓய்வு எடுக்கிறதுக்கோ இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கோ நான் விரும்பல, நான் உடனே ராமருக்கு சேவை பண்ணிட்டு. அதனால பக்தி சேவை பண்றவங்களுக்கு பௌத்திகமான வசதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பகவானை வழிபடுறவங்க என்ன கிடைக்காது, பகவான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்க முடியும், ஆனா ஒரு பக்தன் அதை விரும்ப மாட்டான். ரெண்டாவது யார் வந்தா, நாகக்கண்ணி சுரேஷா. சுரேஷா வந்து ஹனுமானை பரீட்சை பண்ணாங்க. ஹனுமான் எந்த அளவுக்கு பணிவா இருக்கார், அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திக்க தயாரா இருக்கார்னு பார்த்தார். ஹனுமான் அந்த இடத்துல சுரேஷா கிட்ட பணிவு காமிச்சார். ஒரு சாதாரண சின்ன பூனை உருவத்தை எடுத்த வாய்ப்புல போயிட்டு வந்து தன்னை ரொம்ப அவருக்கு முன்னாடி ரொம்ப எளிமையாக்கிக்கிட்டார். சுரேஷா வந்து ஹனுமானுடைய பணிவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பக்தன் எவ்வளவு உயர்ந்த நிலையில பக்தி சேவை பண்ணா கூட அவன் பணிவா இருக்கணுங்கிறது ஹனுமான் உதாரணமா இருந்தது. அதுக்கப்புறம் மூன்றாவது யார் வந்தா, சிமிக்கை. ஒரு பொறாமை, ஹனுமானுக்கு ராமனுடைய சேவையில் ஈடுபட விடக்கூடாதுங்கிற பொறாமையில ரொம்ப உறுதியா இருந்தது. அந்த மாதிரி சில சமயங்களில் நம்ம பகவானுக்கு பக்தி சேவை பண்ணும்போது நம்மளை உற்றார் உறவினர்கள் இல்ல வேற யாரு வேணா நம்ம மேல பொறாமை கொள்ளலாம், நம்மளுடைய ராமருடைய சேவைக்கு தடங்களா இருக்கலாம். ஆனா நம்ம அதுல கவனம் செலுத்தாம அந்த மாதிரி உள்ள பக்திக்கு இடையூறு பண்ணக்கூடிய ஒரு சங்கத்தை தவிர்த்து நம்ம ராமருடைய சேவையில முன்னேறி போயிட்டே இருக்கு. கடைசியில் லங்கினி. லங்கினி வந்து என்ன பண்ணாங்க, ஹனுமான் மடி தன்னுடைய அகங்காரத்தை காமிச்சாங்க. ஹனுமான் ஒரு அறவிட்டு அவளை அகங்காரத்தை போக்குன. அந்த மாதிரி பகவானுக்கு பக்தி செய்யக்கூடியவங்க ரொம்ப பணிவா இருக்கணும், இக உலக வசதிகளை விரும்பக்கூடாது, எந்த நேரத்திலும் கர்வம் கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது, ரொம்ப பணிவா. அப்படி ஹனுமான் சேவை பண்ணார் ராமன். ஜாய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு, ஹனுமானுக்கு ஜாய். ஸ்ரீ சீதாராம் லட்சுமணன் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஓகே. ஒரு சின்னதாக